அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா, சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா. திருச்சி சம்பளம். அருட்பெரும் ஜோதி, அபயம் அபயம். எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க. திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சி எது விளங்க, உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெருந்தாயாம். மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்க, வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே. அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பினும் குடில் புகும் அரசே. அன்பினும் வளைகுட்படுபரம் பொருளே, அன்பினும் கரத்தமர் அமுதே. அன்பினும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பினும் உயிர் ஒளிர் அறிவே. அன்பினும் அணுவுள் அமைந்த பேருளியே, குருவாம் பரசிவமே. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி, அபயம் அபயம். ஞாயிற்றுக்கிழமை 2019 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 6ஆம் நாள் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மநேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த வார நிகழ்வில் அருட்பா அமுதம் நம்முடைய ஆனந்த பாரதி ஐயா அவர்கள் தெய்வமணி மாலை 3ஆம் பகுதியை நமக்காக அளிக்க உள்ளார்கள். அவரோடு சேர்ந்து அவருடைய துணைவியார் லோக தனலட்சுமி அம்மா அவர்களும் இணைந்துள்ளார்கள். ஆனந்த பாரதி ஐயா அவர்களையும் தனலட்சுமி அம்மா அவர்களையும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வரவேற்கின்றோம். அம்மா ஐயா வணக்கம், வருக வருக. வணக்கம் ஐயா. கோபி, நீங்க ஒரு அருட்பா பாடல் பாட்டி நிகழ்ச்சியை தொடங்குறீங்க.
கண்டிப்பா பிரச்சனை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அபயமிடுதல். உருவாய் அருவாய் ஒளியாய் விழியாய், உளவா ஒரு பேர் அருளார் அமுதம். தருவாய் இதுவே தருணம் தருணம், தரியேன் சிறிதும் தரியேன் இனினி, வருவாய் அலையேன் உயிர் வாழ் கலந்தான். மதிசேர் முடியம் பதியே அடியேன், குருவாய் முனமே மனமே இடமாய், குடிகொண்டவனே அபயம் அபயம். கருணாநிதியே அபயம் அபயம், கனகா கனகா கரணே அபயம் அபயம், அருணாடகனே அபயம் அபயம், அழகா அமலா அபயம் அபயம். கருணாதவனே அபயம் அபயம், தனிநாயகனே அபயம் அபயம், திருநாடுருவாய் அபயம் அபயம், திருவம் வளவா அபயம் அபயம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
நன்றி கோபி. சகோதர சகோதரிகளே, கடந்த 2 மாதங்களாக நம்ம தெய்வமணி மாலை பற்றி சிந்திச்சுட்டு வரோம். ஆனந்த பாரதி ஐயா மிகவும் மிகவும் அழகாக அதனுடைய விளக்கங்களை நமக்காக தந்து வருகிறார்கள். தனலட்சுமி அம்மா அவர்களும் அவரோடு இணைந்து நமக்காக அதை பாடலாக பாடி தன்னுடைய பங்களிப்பை அளித்து வருகிறார்கள். மீண்டும் ஒரு முறை ஆனந்த பாரதி ஐயா அவர்களையும் தனலட்சுமி அம்மா அவர்களையும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வரவேற்று உரையை துவக்குமாறு அழைக்கின்றோம். நன்றி.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, பொருளே மன்றில் ஆடும் ஆனந்தப் பெருவாழ்வே, அன்பு உள்ளோர் தம் பெருள் உடைய உளம் முழுதும் கோயில் கொண்ட சிவமே, மெய் அறிவு உருவாம் தெய்வமே, இந்த மருள் உடைய மனப்பேதை, இந்த மருள் உடைய மனப்பேதை நாயினேன் செய் வன் பிழையை, சிறிதேனும் மதித்தியாகில் இருள் உடைய பவக்கடல் விட்டு ஏறேன் என்னை ஏற்றுதற்கு எண்ணுக, தேவே.
திருவருட் பிரகாச வல்லலார் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருவருட் பிரகாச வல்லலார் திவ்ய திருவடிகளே அபயம் அபயம் அபயம். திரு அருட்பிரகாச வல்லலார் திவ்ய திருவடிகளே போற்றி போற்றி போற்றி. வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் மெய்யன்பர்களுக்கும் உலகம் முழுதும் இருந்து இந்த நேரலையின் நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற அத்துணை ஆன்மநேய சகோதரர்களுக்கும் எனது சார்பாகவும் அம்மையார் அவர்களின் சார்பாகவும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெரும் கருணையினாலே மிக சிறப்பாக தொடங்கி இப்பொழுது வளர்ந்து ஓங்கி இருக்கிறது நம்முடைய வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அன்பர்கள். அந்த சங்கம் மிக இப்பொழுது ஓங்கி இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். காரணம், வள்ளல் பெருமானுடைய பிறந்த நாள் அன்று, அவதார தினத்தன்று 24 மணி நேரமும் இதுவரை சன்மார்க்க உலகத்திலே இதுவரையும் யாரும் ஒருங்கிணைக்க இயலாத ஒரு அற்புதமான நிகழ்வை உலகிலே பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு அன்பர்களை அதிலே பங்கு பெறச் செய்து, அமெரிக்கா மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளிலிருந்து, கனடாவிலிருந்து, ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து, ஆஸ்திரேலியாவிலிருந்து, மலேசியாவிலிருந்து, இப்படி பல்வேறு நாடுகளிலிருந்து 24 மணி நேரமும் வள்ளல் பெருமானுடைய அந்த பிறந்த நாள் விழாவை பல்வேறு இசை நிகழ்ச்சிகள், சொற்பொழிவுகள், பாராயணங்கள் என்று மிகச் சிறப்பாக வள்ளல் பெருமானுடைய திருவருட் சம்மதத்தோடு வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சன்மார்க்க சங்கத்தினர் அதை மிகச் சிறப்பாக நடத்தி நிறைவு செய்திருக்கின்றார்கள். வள்ளல் பெருமான் உங்களோடு இருக்கிறார், உங்களை வழிநடத்துகிறார் என்பதற்கு இந்த நிகழ்வினுடைய அந்த நிறை மிகச் சிறப்பாக அமைந்த இந்த நிகழ்வே சான்று என்பதை தவிர நம்மால் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் வள்ளல் பெருமானே உங்களோடு இருந்து செய்விக்கின்ற போது, வள்ளல் பெருமானே செய்குவித்தருள்க செய்வகையே என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை கேட்கின்றார். அதுபோல இந்த யூனிவர்சல் மிஷன் சன்மார்க்க அன்பர்கள் செய்ய வேண்டியதை வள்ளல் பெருமானே செய்குவித்து அருளுகின்றார். அதுவே நீங்கள் பெற்ற பெரும்பேறு என்பதை அந்த நிகழ்வை இங்கே நினைவு கூறி அடியேனுடைய பாராட்டுதலையும் வணக்கங்களையும் எங்களின் சார்பாக வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சன்மார்க்க அன்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கடந்த 2 மாதமாக முதல் ஞாயிறு தோறும் நாம் திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் அருளி செய்த மிக அற்புதமான திருப்பதிகமாகிய தெய்வமணி மாலையை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு மீதம் இருக்கின்ற 11 பாடல்களையும் சிந்திப்பதற்குரிய வாய்ப்பை திருவருள் நமக்கு இன்றைக்கு வழங்கி இருக்கிறது. காலதாமதம் ஆனாலும் கூட அன்பர்கள் அதை பொறுத்தருள வேண்டும் என்று நான் முன்பே கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு 11 பாடல்கள் என்னால் இயன்ற அளவிற்கு நான் எவ்வளவு சுருக்கமாக இதை சொல்ல முடியுமோ, அதே நேரத்திலே அந்த தர வேண்டிய அந்த பொருட்களை சுருக்கமாகவும் அதே நேரத்திலே பொருட்செறிவோடும் தர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தருவதற்கு நான் முயற்சி செய்கின்றேன். அதற்கு திருவருள் எனக்கு துணை செய்யட்டும். அதே நேரத்தில் கொஞ்சம் காலதாமதமானாலும் அன்பர்கள் அதை பொறுத்தருள வேண்டுமாய் இப்பொழுது கேட்டுக்கொண்டு நாம் காலங்கருதி முந்தைய பாடல்களுடைய கருத்துக்களை நினைவு கூறாது. ஏனென்று சொன்னால் நாம் இதுவரை 20 திருப்பாடல்களை சிந்தித்திருக்கின்றோம். அதற்கான ஒலி வடிவங்கள் நம்முடைய வள்ளலார் ஸ்பேஸ், வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அந்த பக்கத்திலே இணைய பக்கத்திலே கிடைக்கின்றது. அன்பர்கள் அதை செவிமடுக்க வேண்டும் என்பதை இங்கே கேட்டுக்கொண்டு இப்பொழுது இந்த மாத பகுதிக்கு உரிய 11 பாடல்களை நாம் சிந்திப்போம்.
இதிலே இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய முதல் திருப்பாடல் மிக அற்புதமான பாடல் தெய்வமணி மாலையிலே. இதற்கு தவத்திரு ஊரநடிகள் அவர்கள் இந்த பாடலுக்கு மரக்கருணை என்று தலைப்பிட்டிருக்கிறார். ஊரநடிகளுடைய உரையிலே தெய்வமணி மாலை என்பதே ஒரு பதியும், ஊரநடிகள் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பெயர் வைத்திருக்கிறார். அது அவருடைய அவருடைய அந்த அனுபவத்தினாலே அவர் அதை வைத்திருக்கின்றார். அது அந்த பாடலுக்கு ஏற்புடையதே. ஏனென்று சொன்னால் தெய்வமணி மாலையிலே இருக்கக்கூடிய அத்துணை பாடல்களும் வெவ்வேறு கருத்துக்களை விரைவி வருகின்றன. ஒரு பாடலோடு மற்றொரு பாடல் ஒரு சங்கிலி போல தொடர்பில்லாமல் வெவ்வேறு கருத்துக்களை வள்ளல் பெருமான் அந்தந்த பாடல்களிலே தனித்தனி ரத்தினங்களாக மிக அழகாக வைத்து இந்த தெய்வமணி மாலை என்கின்ற மகுடத்தை செய்திருக்கின்றார். அந்த வகையிலே இந்த மரக்கருணை என்கின்ற இந்த திருப்பாடலை இப்பொழுது நாம் சிந்திப்போம். வானம் இங்கே, அமுத பானம் இங்கே, அமரர் வாழ்க்கை அபிமானம் இங்கே, மாட்சி இங்கே, அவர்கள் சூழ்ச்சி இங்கே, தேவ மன்னன் அரசாட்சி எங்கே, ஞானம் எங்கே, முனிவர் மோனம் எங்கே, அந்த நான்முகன் செய்கை எங்கே, நாரணன் காத்தலை நடத்தல் இங்கே, மறை நவின்றிடும் ஒழுக்கம் இங்கே, ஈனம் அங்கே செய்த தாருகனை, ஆயிர இலக்கம் ஒரு சிங்கமுகனை, என் அரிய திரள் பெற்ற சூரனை, இன்று பணிகொண்டிலை எனில் தானம் இங்கேர் சென்னை, கந்தகோட்டத்துள்வளர் தலமோங்கு கந்தவேளே, தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. இது இந்த 21வது பாடம். இந்த 21வது திருப்பாடலிலே வள்ளல் பெருமான் முருகப்பெருமான் செய்த சூரசம்ஹாரத்தை அந்த வரலாற்று நிகழ்வை குறிப்பிட்டு சூரனாகிய அந்த அசுரனை முருகப்பெருமானே நீ அவனுக்கு மரக்கருணை செய்யவில்லை, மரக்கருணை என்று சொன்னால் அவர்களுடைய நிலையிலிருந்து நீக்கியே அவர்களை அடக்கி பணி கொள்ளுவது. இறைவனுடைய கருணையிலே இரண்டு வகையான கருணை இருக்கின்றது. வள்ளல் பெருமான் திருவடி புகழ்ச்சியிலே திருவருட்பாளருடைய முதல் பதிகமாகிய திருவடி புகழ்ச்சியிலேயே இதை குறிப்பிடுகிறார். மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் ஒன்மை பதம் என்று குறிப்பிடுகிறார். அது என்ன மரக்கருணை அறக்கருணை என்று சொன்னால், ஒரு உதாரணத்திற்கு ஒரு பிள்ளை, இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு பிள்ளையினிடத்திலே நீங்கள் போய் ஒரு செய்தியை சொல்லுகிறீர்கள், அப்பா இதை நீ செய்து முடித்து வா, இது மிகவும் முக்கியமான காரியம் என்று சொல்லுகிறீர்கள். அதை கேட்டு அந்த சிறுவன் போகிறான், செய்கிறான். இது ஒரு வகை. இரண்டாவது வகை, ஒரு பிள்ளையிடத்திலே நீங்கள் போய் சொல்லுகிறீர்கள், அந்த பிள்ளை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். அப்பொழுது தந்தையார் கொஞ்சம் கோபமாக அந்த சிறுவனை கண்டித்து, இது எவ்வளவு முக்கியமான காரியம், இதை நீ செய்ய வேண்டும், இதை நீ செய்யவில்லை என்றால் இதை யார் வேறு யாரும் இங்கே செய்வதற்கு இல்லை என்று அந்த காரியத்தினுடைய உண்மையை உணர்த்தி கொஞ்சம் கோபமாக கடிந்தோ அல்லது முதுகிலே ஒரு தட்டு தட்டியோ அவனை அந்த செயலுக்கு பணிப்பது. இதற்கு பெயர் மரக்கருணை என்று பெயர். உதாரணத்திற்கு சமய வரலாறுகளிலே திருஞான சம்பந்தர் அறக்கருணையினாலே ஆட்கொள்ளப்பட்டார். அவருக்கு அவர் அழுகிற போது இறைவன் அம்மையும் பால் ஊட்டி ஞானப்பால் கொடுத்து அவரை ஞான நிலைக்கு உயர்த்தினார்கள். ஆனால் திருநாவுக்கரச பெருமான் வயிற்று வலி ஏற்பட்டு அந்த வயிற்று வலிக்கு பிறகுதான் அவர் அந்த சைவ சமயத்தை சார்ந்தார். இது சமய வரலாற்றுக்காக சொல்லவில்லை, ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். அதனாலே திருஞான சம்பந்தர் பெற்றது அறக்கருணை, திருநாவுக்கரச பெருமான் பெற்றது மரக்கருணை. ஆக இந்த இரண்டு வரலாறுகளையும் நாம் பார்க்கிற போது இந்த அறக்கருணை மரக்கருணை என்கிற செய்தி உங்களுக்கு தெரியும் என்கின்ற அளவிலே இப்பொழுது முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்யவில்லை. சம்ஹாரம் என்று சொன்னால் அதாவது ஒழித்தல் என்கின்ற நிலையில் அல்ல, ஒன்றை மற்றொன்றாக மாற்றி வைத்துக் கொண்டார். அதாவது சூரனை முற்றிலுமாக அழிக்காமல் அந்த சூரனை தன்னுடைய மயிலாகவும் கோழியாகவும் கோழியின் குடியாகவும் இப்படி செய்து கொண்டார். அதனாலே அங்கே வள்ளல் பெருமான் மிக அழகாக அந்த வரலாற்றினுடைய நுட்பத்தை உணர்ந்து வள்ளல் பெருமான் மரக்கருணை என்று அங்கே போட்டார். மற்றவர்களை எல்லாம் மற்றவர்களை அதாவது கந்த புராணம் இங்கே நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்குது, அதற்காக புராணத்தையே சிந்திக்க வேண்டாம். ஒரு அவுட்லைன், ஒரு ஓவர்வியூ என்பது போல உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு முன்னோட்டம் போல சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கந்த புராணத்தினுடைய வரலாறு படி தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நற்காரியங்களிலே ஈடுபட்டார்கள். ஆனால் தாரகாசுரன், சிங்கமுகாசுரன், சூரன் என்கின்ற இந்த மூன்று பேரும் அண்ணன் தம்பிகள். அதிலே சூரன் பெரியவன், அதற்கு அடுத்து அடுத்து இருக்கின்றவர்கள் இரண்டு தம்பிமார்கள். இந்த மூன்று பேரும் தவம் செய்து அந்த தவத்தினுடைய பயனாக பெரிய வரம் பெற்று அந்த வரத்தினாலே இந்த உலகத்தையெல்லாம் தங்களுடைய ஆட்சியின் கீழ் வைத்திருந்தார்கள். அவர்கள் அசுரகுணம் அதாவது ராட்சச குணம் உடையவர்கள் என்பதனாலே மற்ற உயிர்களுக்கு துன்பம் கொடுத்தும் தர்ம காரியங்களும் யாக யஜ்ஞங்களும் நல்ல செயல்களும் நடைபெறாதபடி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் அவர்கள் துன்பம் கொடுத்தார்கள். அப்படி துன்பம் கொடுக்கின்ற போது இவர்கள் சிவபெருமானிடத்திலே போய் இதை வேண்டுகிற போது சிவபெருமான் தன்னிலும் உயர்ந்த ஒரு சக்தியாகிய முருகன் என்கின்ற அந்த சக்தியை தோற்றுவித்து அந்த சக்தியின் மூலமாக சூரனை அவர் சங்கரித்தார். அதாவது அந்த சூரனை மரக்கருணையினாலே ஆட்கொண்டார் என்பது இந்த வரலாறு. இந்த வரலாற்றை வள்ளல் பெருமான் இங்கே குறிப்பிடுகிறார். இங்கே வள்ளல் பெருமானுடைய தமிழ் இந்த பாடலிலே எங்கே எங்கே என்று கேட்கின்றார். என்ன சொல்கிறார், வானம் எங்கே, வான உலகம் எங்கே, அந்த வான உலகம் எங்கே போயிருக்கும். கடைசியாக இதற்கு பதில் சொல்லுகிறார், இவையெல்லாம் கேள்வி, வானம் எங்கே, அமுத பானம் எங்கே என்பதெல்லாம் கேள்வி. நீ மரக்கருணை ஈந்து பணி கொண்டிலை எனில், முருகப்பெருமானே நீ அந்த சூரனை சம்ஹரித்து அவனை நீ மரக்கருணை செய்து அவனை மைதம் சேவலுமாக அவனுடைய நிலையிலிருந்து அவனை மாற்றி நீ அவனை அடக்கி பணி கொள்ளவில்லை என்று சொன்னால் இதுவரையும் இந்த வானம் இருந்திருக்காது. அதனால்தான் வானம் எங்கே, இந்த வானம் இருந்திருக்காது. அந்த அவர்கள் உண்ணக்கூடிய அமுதமாகிய அந்த வானமும் இருந்திருக்காது. அதனாலே இப்படி சூரன் இருந்திருந்தால் இவைகள் எல்லாம் இருந்திருக்காது. அதை வள்ளல் பெருமான் இங்கே சொல்லுகிறார், வானம் இருந்திருக்காது. அதனாலே வானம் எங்கே, அமுத பானம் எங்கே, அமரர் வாழ்க்கை அபிமானம் எங்கே. அமரர்கள் என்றால் தேவர்கள். அந்த தேவர்களுடைய அபிமானம், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பற்று நம்பிக்கை முதலியவைகள் எல்லாம் இல்லாமல் போயிருக்கும். மாட்சி எங்கே, அவர்கள் மிக சிறப்பாக வாழ்கிறார்களே அந்த வாழ்க்கை மாட்சி இருந்திருக்குமா, இருந்திருக்காது. அவர்கள் சூழ்ச்சி எங்கே, அவர்கள் மந்திராலோசனை செய்து இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று பல வகையான யோசனைகளை செய்கிறார்களே, அவைகள் இருந்திருக்குமா, இருந்திருக்காது. தேவ மன்னன் அரசாட்சி எங்கே, தேவ மன்னனாகிய இந்திரனுடைய அரசாட்சி நிலைத்திருக்குமா, நிலைத்திருக்காது. இவையெல்லாம் இப்போது எப்படி விளங்கி சிறப்பு உருகிறது என்று சொன்னால், நீ அசுரனை நீ அந்த அசுரனை நீ மரக்கருணை செய்தாய், அதனாலே அந்த சூரனாகிய அசுரனை நீ மரக்கருணை செய்தாய், அதனாலே இது இங்கே விளங்குகிறது. அதோடு ஞானம் இங்கே, ஞானமும் விளங்கி இருக்காது. முனிவர் மோனம் இங்கே, முனிவர்கள் தவம் முதலியவைகளும் செய்திருக்க முடியாது. அந்த நான்முகன் செய்கை இங்கே, நான்முகன் படைத்தலாகிய தொழிலையும் செய்திருக்க முடியாது. நாரணன் காத்தலாகிய தொழிலையும் செய்திருக்காது. மறையாகிய வேதங்கள் நவீந்திடம் அந்த மறைகள் சொல்லுகின்ற ஒழுக்கமும் எங்கும் விளங்கி இருக்காது. ஈனம் அங்கே செய்த தாருகனை, ஈனம் என்று சொன்னால் இழி செயல்கள் என்று அர்த்தம். இழிவான பல செயல்களை செய்த அந்த தாருகன், தாருகன் என்பவன் சூரனுடைய தம்பி, அவன் ஒரு முக்கியமான அசுரன் அவருடைய படையிலே. இந்த மூவரும் மிக முக்கியமானவர்கள். அப்பொழுது அந்த தாருகனாகிய அசுரனையும் ஆயிரம் லட்சம் சேனைகளையும் ஆயிரம் முகங்களையும் உடைய சிங்க முகனை, அதைத்தான் இங்கே வள்ளல் பெருமான் ஆயிரம் இலக்கம் ஒரு சிங்க முகன் என்று எழுதுகிறார். அவனுக்கு ஆயிரம் லட்சம் சேனைகள் அவனுக்கு இருந்தன என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி அந்த ஆயிரம் லட்சம் சேனைகளை உடைய அந்த சிங்க முகனையும் என் அறிய திரள் பெற்ற சூரன் வள்ளல் பெருமான் அந்த புராணங்களை எல்லாம் அதனுடைய உச்சாரங்களை உணர்ந்து இங்கே பேசுகிறார்கள். என் அறிய திரள் பெற்ற சூரன் என்கிறார். அவன் என் அறிய என்று சொன்னால் அவனுக்கு இருக்கிற ஆற்றலை, அவனுடைய வீரத்தை, அவனுக்கு இருக்கின்ற அந்த அந்த சக்தியை நாம் அளக்க முடியாது என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். என் அறிய திரள் பெற்ற சூரனை மரக்கருணை ஈந்து பணி கொண்டிலை என. இந்த மூன்று அசுரர்களாகிய இந்த தாரகாசுரன், சிங்கமுகாசுரன், இந்த சூரன் என்கின்ற மூவரையும் நீ ஒடுக்கி அவர்களை நீ பணிகொள்ளவில்லை என்று சொன்னால் மேலே சொன்ன இந்த நிலைகளெல்லாம் விளங்கி இருக்காது. எம்பெருமானே, இதெல்லாம் என் அருளினுடைய திருவிளையாடல், இதெல்லாம் உன்னுடைய அருளினுடைய கருணை என்று வள்ளல் பெருமான் முருகப்பெருமானுடைய கருணையை வியக்கின்றார். இது ஒரு வகையா, இது இந்த பாடலுக்கு அப்படியே இருக்கின்ற பொருள். ஆனால் இன்னும் கொஞ்சம் நாம் சன்மார்க்க அளவிலே சிந்திப்போம் என்று சொன்னால் இங்கே ஒரு முக்கியமான கருத்தை வள்ளல் பெருமான் நமக்கு எழுதியிருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் சூரசம்ஹாரம் என்றால் என்ன என்பதை சுப்பிரமணியம் என்ற பதத்திற்கு விளக்கம் எழுதுகிற போது இங்கே வள்ளல் பெருமான் அதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இங்கே ஆணவத்தை ஒரு குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சூரன் என்பது ஆணவமலம், சிங்கமுகன் என்பது மாயாமலம், தாரகன் என்பவன் கண்மமலம். ஒரு ஆன்மாவிற்கு ஞானம் தோன்ற வேண்டும் என்று சொன்னால் முதலிலே கண்மம், அதைத்தான் இந்த பாடலிலே அழகாக முதலிலே தாரகனை வதைத்தார், அதற்கு அடுத்ததாக சிங்கமுகனை வதைத்தார், அதற்கு அடுத்ததாக சூரனை வதைத்தார் என்று ஒரு ஹைரார்கிப்படி வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். ஒரு மனிதனுக்கு முதலிலே அந்த முத்தி இன்பம் பெற வேண்டியவர்களுக்கு முதலிலே கண்மம் ஒழிந்து மாயை ஒழிந்து ஆணவம் ஒழியும் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். அதனாலே முதலிலே இந்த வினைக்கு ஈடான இது அந்த வினையை வளர்க்காமல் நாம் இருக்க வேண்டும். அதனால்தான் வள்ளல் பெருமான் தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசிக்கின்ற போது ஆகாமியம் செய்யாது இருங்கள் தானும் என்று சொன்னார். அதாவது வினையை வளர்த்து கொள்ளாதீர்கள், ஏற்கனவே வினை நமக்கு நிறைய இருக்கிறது, அதனாலே வினை செய்வதை நிறுத்துங்கள், தீவினை செய்வதை நிறுத்துங்கள், தனக்கான வினை செய்வதை நிறுத்துங்கள், பிற உயிர்களுடைய துன்பத்தை கண்டு இறங்கி பரோபகாரம் செய்யுங்கள், ஜீவகாருண்யம் செய்யுங்கள் என்று வள்ளல் பெருமான் சொன்னார். எனவே இந்த கருத்தை வள்ளல் பெருமான் உரையடை பகுதியிலே, இந்த உரையடை பகுதியிலே தெய்வ நிலைய பதிப்பின்படி நூற்று பெருமான் எழுதுகிறார். அதிலே முருகப்பெருமானுடைய வடிவம் முழுக்கவும் சொல்லி அதற்கு தத்துவ பொருள் சொல்லுகிறார். நான் அந்த அதை முழுவதுமாக படித்தால் இங்கே நேரம் ஆகிவிடும் என்பதனாலே இந்த சூரசம்ஹாரம் மாத்திரம் வருகிற பகுதியை நான் படிக்கிறேன். இங்க என்ன சொல்லுகிறார், இப்போது சூரன் என்றால் என்ன என்பதை முதலிலே சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக சூரனை பணி கொண்டதினாலே, மரக்கருணை கொண்டதினாலே என்ன பயன் என்பதை சொல்லுகிறார். இதிலே மூன்றாவது பத்தியிலிருந்து இந்த கருத்து தோன்றுகிறது. மயிலின் மேல் சுவாமி ஏறிக்கொண்டிருத்தல் முதலியவற்றிற்கு காரணம் என்ன என்றால், இங்கே மயில் என்பது சூரனுடைய இரண்டுபட்ட வடிவத்தில் ஒரு வடிவம், பிண்டாண்டமாகி இந்த தேகத்திலும் அண்டத்திலும், அதாவது பிண்டத்தில் அண்டம் என்று சொல்லப்படுவது நம்முடைய தலை. எனவே இந்த பிண்டத்தில் அண்டம் என்று சொல்லப்படுகிற இந்த தலையாகிய நம்முடைய தலையுடைய இந்த தேகத்திலும், அதற்கு அடுத்ததாக அண்டத்திலும், அண்டமாகிய இந்த பிரபஞ்சத்திலும், மூல அஞ்ஞான காரணமாயுள்ள கேவலமாகிய பிரகிருதி மாயையின் அசுத்த கேவலமாகிய அசுத்தாசுத்த மகா அகங்காரம் என்னும் ராட்சச அம்சமான சூர தத்துவம் மிக அழகாக தெளிவாக சொல்லிவிட்டார். மூல அஞ்ஞானத்திற்கு காரணமாக இருப்பது எது என்று சொன்னால் பிரகிருதி மாயையினுடைய ஒரு கூறாக இருப்பது. அதனுடைய கடைசி நிலை கேவலமாகிய பிரகிருதி மாயையின் அசுத்த கேவலம், அசுத் பிரகிருதி மாயை என்று இருக்கிறது. அந்த பிரகிருதி மாயினுடைய கடைசி தரத்திலே இருப்பது அந்த அசுத்த கேவலமாகிய அசுத்த அசுத்த மகா அகங்காரம். இந்த மகா அகங்காரத்தை தான் இங்கே சூரன் என்கின்ற தத்துவமாக சொல்லுகிறார்கள் என்று வள்ளலார் சொல்கிறார். இங்கே மகா அகங்காரம் என்பது ஒன்றுமல்ல, இதே ஆணவம் என்று வைத்துக் கொள்ளலாம். அகங்காரம் என்று சொன்னால் நான் என்கின்ற நினைப்பு. ஆன்மாக்கள் நானே தானே எல்லாவற்றையும் செய்து விடலாம், எனக்கே எல்லாம் தெரியும் என்கின்ற அந்த தருக்குற்ற நிலை, இது ஆணவம். இது ஓரளவுக்கு வாக்கியார்த்தத்தில். ஆனால் ஆணவம் என்பது நாம் யார், நாம் எந்த நிலையில் கட்டுண்டிருக்கின்றோம், நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை எதையும் தெரிய விடாமல் நம்மை மறைக்கின்ற பெரிய இருட்டு, அதைத்தான் ஆணவம். அதைத்தான் வள்ளல் பெருமானி என்ன சொல்லுகிறார், இந்த ராட்சச தத்துவம், இந்த சூரன் என்பது மகா அகங்காரம், அதுவும் அசுத்த கேவலமாகிய அசுத்தாசுத்த மகா அகங்காரம் என்று குறிப்பிடுகிறார். இப்பொழுது அதற்கு அடுத்ததாக சொல்லுகிறார், சேதரமான மூவகை தத்துவங்களோடு, இது ஒன்று. இதற்கும் அடுத்ததாக மூவகை தத்துவங்கள் என்று சொன்னால், இங்கே அந்த சிங்கமுகன் அந்த தாரகனாகி இந்த தத்துவங்களையும் வள்ளல் பெருமான் சுட்டுக் கொள்கிறார். இந்த மற்ற தத்துவங்களோடு இந்த மகா அகங்காரமாகிய இந்த ஆணவம் தேகத்தில் இருக்கின்ற மற்ற தத்துவங்கள் என்று பிண்டத்தில் வைத்துக் கொள்ளலாம். மற்ற தத்துவங்களை தான் அதிசித்து அகங்காரம் இந்த ஆணவம் நம்முடைய அத்துணை தத்துவங்களையும் உடம்பு பொறி கரணம் முதலிய எல்லாவற்றையும் அதுக்கிட்டு அது என்ன செய்கிறது என்று சொன்னால், பிண்ட விளக்கமாகிய தேவர்களையும். இங்கே தேவர்கள் என்பது பிண்ட விளக்கம். இப்பொழுது நம்முடைய உடம்பிலே என்னென்ன நடப்பது என்பது கூட நமக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் அதற்கான அறிவு நமக்கு இல்லை. வள்ளல் பெருமான் சொல்கிறார், உடம்பு வரும் வகையறியீர், உயிர் வகையும் அறியீர், தினமும் உண்டு உறங்குவதற்கே அறிவீர் என்றெல்லாம் வள்ளல் பெருமான் நம்மை சாடுகிறார். அதற்கு காரணம் நமக்கு இந்த ஆணவ மனம் இந்த உடம்பினுடைய தன்மையை நமக்கு தெரிய ஒட்டாமல் மறைக்கிறது. அதை இங்க வள்ளல் பெருமான் சொல்கிறார், இந்த தத்துவங்களோடு இந்த ஆணவம் மற்ற தத்துவங்களோடு சேர்ந்து கொண்டு பிண்ட விளக்கமாகிய தேவர்களையும் விஷய விளக்கமான இந்திரியங்களையும் நாடி விளக்கமான எந்திரங்களையும் பிராண விளக்கமாகிய உயிரையும் விழுங்கி, ஆக இந்த நாம் எதை எதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ இந்த ஒளிநிலைகளை எல்லாம் இருளாகிய ஆணவம் முற்றும் விழுங்கி தன்னரசு செலுத்தும். இப்பொழுது நாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் ஆணவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். அந்த தர்போதமாகிய ஆணவம் குறைய 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 நாம் அருளாகிய நிலையிலே இறைவனுடைய கட்டுப்பாட்டிற்கு போவோம். அந்த சூர தத்துவத்தை வதைக்கும் போது இப்பொழுது இறைவன் அந்த சூர தத்துவத்தை வதம் செய்கிறான் திருவருளாலே. அப்போது என்ன ஆகிறது என்று சொன்னால், தத்துவம் மகா மாயையாகிய மாமரமாயும் மாச்சரியமாகிய கோழியாயும் விசித்திரமாய என்னும் மயிலாயும் மகா மதமாகிய யானை முகமாயும் அதி குரோதமாகிய சிங்க முகமாயும் விளங்கும். இப்பொழுது இறைவன் அந்த ஆணவமாகிய அந்த மகா அகங்காரமாகிய தத்துவத்தை வதைக்கின்ற போது அது என்ன ஆகிறது என்று சொன்னால், பல்வேறு தத்துவங்களாக பிரிந்து அது நிற்கிறது என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். இப்பொழுது இறைவன் என்ன செய்கிறார், இப்பொழுது இந்த ஆணவம் என்ன செய்கிறது என்று சொன்னால், சர்வ தத்துவங்களையும் தன்வசமாக்கி அகங்கார கொடி கட்டி அஞ்ஞான நாடகம் செய்த அந்த தத்துவ அகங்கரிப்பை அடக்கி, இப்பொழுது அந்த அசுர தத்துவமாகிய அந்த மகா அகங்காரம் தற்போதம் ஆணவம் என்ன செய்கிறது என்று சொன்னால், நம்முடைய உடம்பில் இருக்கிற அத்துணை ஆன்ம தத்துவங்களையும் வித்யா தத்துவங்களையும் தன்னுடைய ஆதிக்கத்திலே கொண்டு வந்து சர்வ தத்துவங்களையும் தன்வசமாக வைத்துக் கொண்டு அகங்காரம் என்கின்ற கொடி, ஆணவத்தினுடைய அந்த கொடியை கட்டி அஞ்ஞான நாடகம் செய்து வருகின்றது. இப்படிப்பட்ட இந்த நிலையில் இருக்கிற போது இதை இறைவன் என்ன சொல்கிறார், இதை எல்லாவற்றையும் இறைவன் அடக்குகிறார். அதை வள்ளலார் சொல்கிறார் தத்துவ அகங்கரிப்பு என்கிறார். இந்த எல்லா தத்துவ அகங்கரிப்பையும் இறைவன் அடக்கி பதி பசு பாசம் அநாதி நித்தியம் என்னும் சித்தாந்த விளக்கம் காட்டுவதற்காக, பதி பசு பாசம், பதி என்பது இறைவன், பசு என்பது உயிர், பாசம் என்கின்றது மாயை, அதற்கு அடுத்ததாக அநாதி நித்தியம், அனாதி நித்தியம் என்றால் என்றைக்கும் உள்ள பொருள் என்கின்ற அந்த விஷயத்தை காட்டுவதற்காக மாச்சரியமாகிய குக்குடத்தை போதமாகிய கையால் அடக்கியும் விசித்திரமாகிய மயிலை கீழ்படுத்தி மேலிருந்து அடக்கியும் ஆபாச தத்துவங்களை சம்மதித்தும் சுத்த விஷய போனமாகிய தேவலோகத்தை நிலைபெறச் செய்தும் இந்திரபதியான ரூபேந்திரனுடைய பெண்ணாகிய காந்திர தத்துவம் என்னும் தேவயானையை இடப்பால் அமைத்தும் விளங்குகின்றார் என்று குறிப்பிடுகிறார். இப்பொழுது இறைவன் எதற்காக மயிலை தன்னுடைய கீழே வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அதை என்ன சொல்லுகிறார், அந்த மயில் விசித்திர மாயை, மாயை மயில் என்பது மற்றொன்றும் அல்ல, அது விசித்திர மாயை. அந்த விசித்திர மாயை இறைவன் தங்கி அடக்குகிறார். ஞானம் தோன்றுகிற போது, ஒருவருக்கு ஞானம் விளங்குகின்ற போது, பக்குவம் வருகின்ற போது, இறைவனுடைய அருளாலே இவைகள் எல்லாம் நிறைகின்றன. அதற்கு அடுத்ததாக மாச்சரியம் என்கின்ற அந்த மாச்சரியம் என்கின்ற அந்த குணத்தை கொக்குடம் கோழி என்று சொல்லுகிறார்கள். அந்த அதை தன்னுடைய போதம் அறிவு என்கின்ற கையால் அடக்கியும் என்று அந்த முருகப்பெருமானுடைய அந்த தத்துவத்திற்கும் அந்த வடிவத்திற்கும் வள்ளல் பெருமான் இங்கே விளக்கம் கொடுக்கின்றார்கள். நிறைவு கருத்தாக என்று சொன்னால் நாம் அடுத்தடுத்த பாடல்களை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு தத்துவ செய்திகளை உள்ளடக்கிய ஒரு பகுதி இந்த சுப்பிரமணியம் என்பது. அதனாலே இப்போது இந்த சூரசம்ஹாரம் என்கின்ற அந்த செய்தி வருவதனாலே இந்த கருத்தை உங்களுக்கு சொன்னால் அது பயன்படும் என்பதனாலே இந்த குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் நான் எடுத்துக்கொண்டேன். அதனாலே இந்த சூரன் என்பது மகா அகங்காரம். இந்த மகா அகங்காரம் இறைவனுடைய திருவருளாலே அடங்குகின்ற போது நமக்கு அருள் விளங்கி நம்மை போல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் அருள் விளங்கி அந்த உலகம் தழைக்கும் என்கின்ற கருத்தை தான் இந்த பாடலிலே வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கின்றார். அப்படி அருள் செய்து இந்த மகா அகங்காரமாகிய சூரனை அடக்கியதற்காக இறைவன் மீது வள்ளல் பெருமான் நன்றி சொல்கிற விதமாக, இறைவனே உன்னுடைய திருவருள் இல்லை என்றால் இதையெல்லாம் நடந்திருக்குமா என்று இறைவனை இங்கே போற்றி பணிகின்றார். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
அருட்பெருஞ்சோதி 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 பாகலிங்கே அமுத பாலலிங்கே அமர வாழ்க்கையே அமுத பாலலிங்கே அமர வாழ்க்கையே அபிமானே மாட்சியங்கே அவர்கள் சூழ்ச்சியங்கே தேவ மன்னர சாட்சி மாட்சி எங்கே அவர்கள் சூழ்ச்சி எங்கே தேவ மன்னர சாட்சி எங்கே ஞானமெங்கே முனிவர் மோகமெங்கே ஞானமெங்கே முனிவர் மோனமிங்கே அந்த நான் முகன் செய்தெங்கே அந்த நான் முகன் செய்தெங்கே நாகனன் காத்தலை நடத்தலிங்கே நாகனன் காத்தலை நடத்தலிங்கே மழை நதுங்கிடும் ஒழுக்கம் எங்கே மறை நவங்கிடும் ஒழுக்கம் எங்கே ஈனமெங்கே செய்த தாருகளை ஈனமெங்கே செய்த தாருகளை ஆகிர இலக்கமோடு சிங்கமுடனேறிய திரள் பெற்ற சூரனை என்னறிய திரள் பெற்ற சூரனையே மரக்கருணையே பணி கொண்டில்லையெனில் மரக்கருணை என்று பணி கொண்டில்லையெனில் தானமிங்கே சுன்னை கந்த கோட்டத்துள் வளர் தளமோங்கு கழுதவே தன்முகத்துயமணி உன்முக செய்தனை செண்முக தெய்வமணியே.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. இங்கே ஒரு தானமிங்கேர் சென்னை என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது. இங்கே இதை தானமிங்கேர் என்பதை விட தானம் என்று படிக்கிறது. தானம் இங்கேர் என்று சொன்னால் தானம் என்றால் ஸ்தானம், இடம் என்று அர்த்தம். பல தலங்களை உடையது சென்னை. சென்னை என்பது ஒரு பெரிய நகரம். ஆனால் அந்த நகரத்துக்குள்ளே பல திருக்கோயில்கள் இருக்கின்றன. திருவொற்றியூர், பாடி, வலிதாயம், திருமயிலாப்பூர் முதலிய பல்வேறு சைவ தலங்களும் இருக்கின்றன, வைணவ தலங்களும் இருக்கின்றன. அதனாலே பல தலங்கள் ஓங்கி இருக்கிறது சென்னை என்கின்ற கருத்துப்பட வடல் பெருமான் இங்கே தானம் இங்கே சென்னை, பல தலங்களை உடைய இந்த சென்னை மாநகரம் என்று சொல்லுகிறார். அந்த அதற்குள் விளங்குகின்ற இந்த தலத்திலே, இந்த கந்தகோட்டமாகி இந்த தலத்திலே ஓங்குகின்ற கந்தவேலே என்று பாடுகின்றார். அதற்கு அடுத்ததாக இந்த முதல் பாடலுக்கு, முதல் திருப்பாடலுக்கு விளக்கம் ஓரளவிற்கு நாம் இங்கே தெரிவித்திருக்கின்றோம். காலம் கருதி நாம் அடுத்த திருப்பாடல்களை இப்போது சிந்திக்கலாம். இங்கே 22வது திருப்பாடல் மிக அற்புதமான பாடல். இதற்கு அறுபகையின் ஆர்ப்பாட்டம் என்று ஊரணிகள் பெயர் வைத்திருக்கிறார். நல்ல ஒரு நகைச்சுவையான பெயர். அதோடு கூட இந்த கருத்தை விளக்குவதாகவே அது அமைந்திருக்கிறது, அறுபகையின் ஆர்ப்பாட்டம். இங்கே எப்பொழுதும் மனமும் அறிவும் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இரண்டு வகையான எதிரிகள் போல. மனம் என்பது மாயையினுடைய பாசத்தினுடைய வயப்பட்டது, அறிவு என்பது ஞானத்தினுடைய இறைவனுடைய வயப்பட்டது. இங்கே அறிவு என்பது ஆன்மாவினுடைய குரல் என்று சொல்லுவார்கள். மனம் என்பது மாயையினுடைய, மாயையை நின்று இயங்குகின்ற தளம். எனவே இந்த மாயைக்கும் அறிவுக்கும் எப்பொழுதும் தொடர்ந்து பிரச்சனை ஏற்படும். உதாரணமாக ஏதோ ஒரு தவறான காரியத்தை நாம் செய்ய போகிறோம் என்று சொன்னால் மனம் முதலே என்ன செய்யும், இது ரொம்ப நன்றாக இருக்கும், இதை நீ முதலிலே செய் 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 என்று நம்மை தூண்டிவிடும். அறிவு என்ன செய்யும், இதெல்லாம் செய்யக்கூடாது, அது தவறு, இதை செய்தால் நம்முடைய மானம் இழப்போம், இதெல்லாம் ஒழுக்கம் அல்ல, இதெல்லாம் பெரியோர்கள் வகுத்ததல்ல என்று. இதை நம்முடைய பொது வழக்கிலே மனசாட்சி என்று சொல்லுவார்கள். மனசாட்சி என்றால் மனத்துக்கு சாட்சி, மனத்திற்கு ஆதார பொருளாக இருப்பது உயிராகி அந்த அறிவு. அந்த அறிவு எப்பொழுதும் நமக்கு நன்மையே சொல்லும். இப்பொழுது இந்த பாடலும் அப்படித்தான். அறிவுக்கும் மனத்திற்கும் நடக்கின்ற போராட்டம். இந்த அறிவும் மனமும் உடையவர் வள்ளல் பெருமான். நாமும் இங்கே வள்ளல் பெருமான் என்று வைத்துக் கொள்வதை விட வள்ளல் பெருமான் இதை நமக்காகத்தான் பாடியிருக்கிறார். அதனாலே நாம் ஆன்மா, இந்த ஆன்மாவிற்கு நல்வழி காட்டுவது அறிவு, தீவழி காட்டுவது மனம். இப்பொழுது இந்த மனம் ஆன்மாவினுடைய சொற்படி, தன்னுடைய சொற்படி கேட்க மாட்டேன் என்கிறது, அதாவது நல்ல பாதைக்கு போக மாட்டேன் என்கிறது. இதை நமக்கு அடக்கவும் தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த மனமடங்கும் திறத்தினில் ஓரிடத்தில் இருந்தறியேன் என்று வள்ளல் பெருமான் பாடுகின்றார்கள். எனவே அந்த மனம் அடங்குகிறது, அடங்குவது மடம், மனம் அடங்கும் திறம் என்பது ஒரு சாதாரண நிலை அல்ல, அது இறைவனுடைய திருவருளாலே நமக்கு வாய்க்க வேண்டும். அதனாலே தன்னுடைய இந்த மனம் என்னென்ன தீமைகள் செய்கின்றன என்பதை இறைவனிடத்திலே வள்ளல் பெருமான் விளக்குகின்றார்கள். மனமான ஒரு சிறுவன், மனமாகிய ஒரு சின்ன பையன் மதியான குருவையும் மதித்திடான். மதி அறிவு என்று சொல்லப்படக்கூடிய குரு, அவர் ஞான வடிவானவர். அந்த மதியான குருவையும் மதித்திடான், அந்த குருவை மதிக்க மாட்டேன் என்கின்றான். அவர் சொல்லுவதையெல்லாம் கேட்பதே இல்லை, அவரை உதாசீனப்படுத்துகின்றார் என்று சொன்னால் மனம் அறிவு சொல்வதை கேட்பதே இல்லை என்பது பொருள். அதற்கு அடுத்ததாக மிக அழகாக சொல்லுகிறார், நின் அடிச்சீர் மகிழ் கல்வி கற்கிறார். இவன் சின்ன பையன், பெரியோர்கள் சொல்லுவதையும் கேட்டு நடக்கவில்லை. உன்னுடைய திரு நின் அடிச்சீர் என்று சொன்னால் உன்னுடைய திருவடியினுடைய புகழை பாடுகின்ற கல்வி, இறைவனுடைய கல்வி, இறைவனுடைய புகழை பேசுகின்ற கல்வி. இப்போது திருவருட்பா மற்ற ஞான நூல்கள் எல்லாம் இந்த மாதிரியான இவைகளெல்லாம் கற்க மாட்டேன் என்கின்றார். நீ அடிச்சீர் மகிழ் கல்வி கற்றிடான், உன்னுடைய திருவடி புகழை பாடுகின்ற மகிழ்ச்சியான கல்வியை கற்க மாட்டேன், அதை படிக்க மாட்டேன் என்கின்றார். சரி, பெரியோர்கள் சொல்வதையும் கேட்பதில்லை, பாடமும் படிப்பதில்லை, சரி சும்மாவாவது இருக்க வேண்டும். ஞானத்திற்கு முதற்படி தீமை செய்யாமல் இருப்பது. தீமை அதாவது தீமை செய்யாமல் இருப்பது, நன்மையும் செய்யாமல் இருப்பது. அதைத்தான் அந்த சங்க இலக்கியத்திலே ஒரு பாடலிலே நரிவரு தலையர் என்கின்ற புலவர் புறநானூற்றிலே சொல்கிறார், நல்லது செய்தல் அச்சீராயினும் அல்லது செய்யாது ஒன்று. அப்பா உன்னால நல்லது செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, கெட்டது பண்ணாதே, சும்மா இரு சொல்கிறார். நல்லது செய்யல் நல்லது செய்தல் அச்சீராயினும் அல்லது செய்யாது ஒன்று என்பது போல இங்க வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார், இந்த மனம் நல்லது செய்யவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, தீமையை செய்யாமல் சும்மாவாவது இருக்க வேண்டும் இல்லையா, அப்படியும் இருப்பதில்லை, சும்மாயிரான். இப்பொழுது என்ன சொல்லுகிறான் வள்ளல் பெருமான், இந்த ஆறு பகைகள் நம்ம நம்முடைய ஆன்மாவிற்கு குற்றங்கள் பகைகள் ஆறு, அவைகள் காம குரோத லோப மோக மத ஆச்சரியமாக்கிய இந்த குற்றங்கள். இந்த கருத்தை இந்த வள்ளல் பெருமான் அழகாக சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த பையன் இந்த மனமாகிய இந்த சிறுவன் என்ன செய்கிறான், காம மடுவினிடை வீழ்ந்து சுழல்வான். மடு என்று சொன்னால் மிக ஆழமானது நீச்சுழல், அதிலே போய் என்ன செய்கிறான், அந்த காமம் என்கின்ற அந்த மடுவிலே இந்த மனம் போய் விழுகிறது, அதாவது காமத்தை போய் பற்றுகிறது, சும்மா இருப்பதில்லை. அதற்கு அடுத்ததாக சினமான வெஞ்சுரத்து உழலுவன். சினம் கோபம் என்கின்ற வெம்மையான அந்த பாலைவனம், இங்கே வெஞ்சுரம் என்று சொன்னால் இரண்டு வேறு பொருள் எழுதியிருக்கிறார்கள், பாலைவனம் என்று எழுதியிருக்கிறார்கள், வெப்பமான காடு என்று எழுதியிருக்கிறார்கள், சுரம் என்றால் காடு என்று அர்த்தம். ஆக இரண்டு பொருளும் பொதுவான வார்த்தை வெப்பமாகிய இடம், வெப்பத்தை தகிக்கின்ற இடத்திற்கு இந்த வெஞ்சுரம் என்று பெயர். அதை பாலைவனம் என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது எரிகின்ற காடு என்று வைத்துக் கொள்ளலாம், அதுல எந்த விதமான தவறும் இல்லை. இப்படி இரண்டு வகையான பொருளும் அதற்கு பொருத்தமாக வள்ளல் பெருமான் சொல்ல வருவது, கோபமாகிய வெப்பம் பொருந்திய அந்த காட்டிலே போய் சுற்றுகிறார், சினமான வெஞ்சுரத்து உழலுவர், கோபப்படுகிறான். உலோபமாம் சிறு குகையின் ஊடு புகுவான், லோபம் கருமித்தனம் என்கின்ற அந்த சிறிய குகை. அதற்கு உதாரணமே பாருங்க, வள்ளல் பெருமான் எவ்வளவு அழகாக அந்த உதாரணத்தை அமைச்சிருக்கிறார் பாருங்க, காமத்தை மடு என்று சொன்னார். ஏன் என்று சொன்னால் வாரியார் சுவாமிகள் மிக அழகாக சொல்லுவார், நஞ்சு உண்டாரை கொல்லும், காமம் கண்டாரையே கொல்லும் என்று சொல்லுவார். ஒரு காட்சியை நாம் பார்த்தால் அது நம்முடைய மனத்திலே ஒட்டிக்கொண்டு நம்மை கீழ்நிலைப்படுத்துகிறது, சும்மா ஒரு சாதாரணமான ஒரு படத்திலே இருப்பதை நாம் பார்த்தாலும் கூட நமக்கு அப்படி வருகிறது. அப்ப அதுதான் அந்த அதனாலே அந்த மடுவிலே சிக்கி கொண்டிருப்பவர்களை எடுப்பது மிகச் சிரமம். அதனாலே வளர் பெருமான் காமத்திற்கு மடு என்று சொன்னார். கோபம் என்பது வெப்பம் இல்லையா, சகிக்கின்ற ஒரு பொருள். அதனாலே அதற்கு உதாரணம் அமைக்கிற போது எப்படி சொன்னார், அதற்கு வெப்பமுடைய காடு என்று வைத்தார். அதற்கு அடுத்ததாக இதை லோபம், லோபம் என்பது கருமித்தனம், அவன் அவனுடைய அந்த கொடுக்கின்ற நிலையும் வாழ்கின்ற நிலையும் மிக சுருக்கமாக இருக்கும் என்பதனாலே வள்ளல் பெருமான் சிறு குகை என்று அழகாக அமைத்தார். அதாவது இந்த பாடலை சிந்திக்கின்ற போது எவ்வளவு அழகாக அமைத்திருக்கிறார் பாருங்கள். ஏதோ ஒரு உதாரணத்தை சொல்லலாம், ஆனால் அந்த பொருளுடைய தன்மை விளங்கும்படி உதாரணத்தை வள்ளல் பெருமான் எவ்வளவு அழகாக அமைத்திருக்கிறார். இதையெல்லாம் சிந்தித்து நாம் சிந்தித்து மகிழ்ச்சி அடைய வேண்டியவை, சிந்தித்து நம்முடைய இந்த குகை இந்த அறுபகைகளை நாம் போக்கிக் கொள்ள வேண்டியவை. அப்பொழுது இந்த உலோபம் என்கிற இந்த கருமித்தனம் என்கின்ற
சிறிய குகைக்குள்ளே ஓடி ஓடி புகுகின்றான். சிறு மோக இருளை செல்குவான். மோகம் என்பது அதிவிருப்பம். ஒரு பொருள் மீது, இது இந்த பொருள் என்றல்ல, எந்த பொருள் மீதும் கொள்ளுகின்ற அதிவிருப்பம். அதனாலே அந்த மோகம் ஏற்படுகிற போது எதுவும் நமக்கு தெரியாது. அது ஒன்றுதான், அது செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கும். அதை அதனால இருட்டு என்று வள்ளலார் சொல்லுகிறார். மற்ற எல்லாவற்றையும் மறைப்பதினாலே அதை மோகத்தை இருள் என்று சொல்லுகிறார். மோக இருளை செல்குவான், மதம் எனும் செய்குண்டில் ஏறி விழுவான். மதம் என்பது ஆணவம், நான் எனது என்கிற செருக்கு. அந்த மதத்தின் மீது, அந்த மதம் கொண்டு அதை ஒரு செய்குன்று என்று சொல்லுகிறார். செய்குன்று என்று சொன்னால் உண்டாக்கப்பட்ட மலை, செயற்கையாக உண்டாக்கப்பட்ட மலை அல்லது சிறிய குன்று என்று சொல்லலாம். அந்த குன்றின் மீது மேலே ஏறி கீழே விழுகிறார். மனிதனும் அப்படித்தான், ஆணவம் வந்தால் அந்த ஆணவத்தினாலே உச்சிக்கு போய் கீழே விழுவான். இப்படியெல்லாம் இவன் செய்கின்றான். இனமான மாச்சரிய வெண்குழியினுள்ளே இறங்குவான். இங்கே மாச்சரியம் என்று சொன்னால் பொறாமை என்ற அர்த்தம். அந்த பொறாமையாகிய வெண்குழி, வெம்மையான அந்த குழியிலே இறங்குகின்றான். பொறாமை அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அந்த குணம். இப்படியெல்லாம் இந்த மனமான சிறுவன் குருவினுடைய வார்த்தையும் கேட்பதில்லை, இறைவனுடைய திருவடி கல்வியும் கற்பதில்லை. சரி, இது இல்லை என்றாலும் பரவாயில்லை, சும்மாவாவது இருக்கிறான் என்று சொன்னால் அப்படியும் இல்லை. இவன் காம குரோத லோப மோக மதமாச்சரியமாகிய இந்த குற்றங்களிலே சென்று உழலுகிறான். அங்கே தெரிகின்றான் இறைவனுடைய இந்த சிந்தனையை எண்ணி பார்ப்பதில்லை. இறங்குவான் என்று சொல்லி அடுத்த சிறிதும் அன்றோ என் சொல் கேளான். ஒரு சொல் கூட என்னுடைய சொல்லை கேட்பதில்லை. சிறிதும் என்றால் கொஞ்சமாக கூட என்னுடைய சொல்லை கேட்க மாட்டேன் என்றான். சிறிதும் அன்றோ என் சொல் கேளான், எனது கைப்படா, என்னுடைய கைக்கு அகப்பட்டு என்னுடைய கையிலே அவன் அடங்கி இருக்கிறானா? இல்லை. மற்ற இதற்கு ஏழையேன் என் செய்குவேன். வள்ளல் பெருமான் எப்படி கேட்கின்றார்? இறைவனிடத்திலே மாட்டாமையாக சொல்கிறார். வள்ளல் பெருமான் மனத்தை அடக்கக்கூடிய திறம் உடையவர். இந்த பாடல் நமக்காக பாடுகிறார். உண்மையாக நாம் என்ன செய்ய முடியும்? நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. இறைவனுடைய திருவருளால் ஒன்றுதான். இறைவனின் திருவருள் அன்றி இவ் ஏழையேன் சுழல் மனம் அடக்க வருமோ என்று வள்ளல் பெருமான் அதற்கு விடை சொல்லுகிறார். இறைவனுடைய திருவருளால் தான் மனம் அடங்கும், தர்போதம் நீங்கும். அதனாலே இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற தொனியிலே தன்னுடைய மனம் இப்படியெல்லாம் செய்கின்றது என்கின்ற இந்த நிலையை இறைவனிடத்திலே வேண்டி விளக்கி, இறைவனே, நான் இதற்கு என்ன செய்வேன்? என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. உன்னுடைய திருவருள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனுடைய திருவடியிலே வள்ளல் பெருமான் இங்கே விண்ணப்பிக்கின்றார். இது நாம் ஒவ்வொருவரும் தினமும் செய்ய வேண்டிய விண்ணப்பம். ஏனென்று சொன்னால் இதில் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் நாம் தான். வள்ளல் பெருமான் முதலியவர்களுக்கு இதிலே அணுவளவும் இந்த பாடலிலே உள்ளது போல இல்லை. அவர்கள் தத்துவ அகம் அகங்கரிப்பை எல்லாம் அடக்கி ஆண்டவர்கள். ஆணவத்தை தத்துவ வெற்றியிலே நாம் இதை சிந்திக்கிற போது நமக்கு அது தெரியும். அதனால இதெல்லாம் நமக்குத்தான் என்பதை உணர்ந்து நாம் இதை எப்போதும் விண்ணப்பிப்போம் என்று சொல்லி, தனமேடு என்று சொன்னால், தனம் என்பது பொருள் வசதி. இந்த பொருள் வளம் சிறந்து விளங்குகின்ற சென்னை என்று வள்ளல் பெருமான் இங்கே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த சென்னையிலே கந்த கோட்டத்திலே விளங்குகின்ற கந்த பெருமானே என்று இங்கே வள்ளல் பெருமான் பாடுகின்றார். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
மதியான குருவையும் மதித்திடான். மனமான ஒரு சிறுவன் மதியான குருவையும் மதித்திடான். உன்னடி மதி கல்வி கற்றிடான். மகி கல்வி கத்திடான். காம மதுவினை வீண்டு சுழல்வான்.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்ததாக இப்பொழுது நாம் 23வது திருப்பாடலை சந்திப்போம். மணக்குரங்கினுடைய சேட்டை என்று இந்த பாடலுக்கு தலைப்பிட்டிருக்கிறார்கள் உரை ஆசிரியர்கள். இப்பொழுது நம்முடைய மனம், ஏற்கனவே நாம் நம்முடைய மனத்தை பற்றித்தான் முதற் பாடலிலேயும் இந்த 22வது பாடலிலேயும் அதைத்தான் சொன்னார். அங்கே மனத்தை சிறுவன் என்று வர்ணித்த வள்ளல்குருமான் இங்கே மனத்தை குரங்கு என்று வர்ணிக்கிறார். அதற்கான காரணத்தையும் சொல்கிறார். அது என்ன என்று சிந்திக்கலாம். இப்போது வாய் கொண்டு உரைத்தல் அறிவு என் செய்வேன் என் செய்வேன். வள்ளல் பெருமான் ஆரம்பிக்கின்ற போதே எப்படி சொல்கிறார், இந்த மனத்தினுடைய சேட்டையை என்னுடைய வாயினால் நான் சொல்ல முடியவில்லை, நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன். வள்ளல் உன் சேவடிக்கண் மன்னாது. வள்ளலாகிய எம்பெருமானே, இறைவனே, உன்னுடைய திருவடியிலே இந்த மனமானது சென்று அங்கே நில்லாது, அங்கே நிலை பெற்று இல்லாது. மன்னாது என்று சொன்னால் நிலையாக நில்லாமல் என்று அர்த்தம். அங்கே நில்லாமல் இது என்ன செய்கிறது என்று சொன்னால், பொன் ஆசை, பணத்தின் மீது ஆசை கொண்டு ஓடுகிறது. மண் ஆசை, மண்ணாசை, நிலத்தின் மீது ஆசை கொண்டு ஓடுகிறது. பெண் ஆசை, தேகத்தின் மீது ஆசை கொண்டு ஓடுகிறது. வாய்ந்துழலும் எனது மனது. உன்னுடைய திருவடியிலே தியானிக்காமல், உன்னுடைய திருவடியிலே தியானம் வைக்காமல், இது மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்ற இப்படி இந்த ஆசை கொண்டு சுழல்கின்றது என்னுடைய மனது. இந்த மனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு குரங்கு இருக்கிறது. அந்த குரங்கு ஒரு ஒரு பனைமரத்திலேயோ அல்லது ஒரு தென்னை மரத்திலேயோ அங்கே கல் வைத்திருப்பார்கள். கல் இறக்குவதற்காக அங்கே பானை எல்லாம் வைத்திருப்பார்கள். அங்கே அந்த அந்த மரத்திலே ஒரு குரங்கு ஏறுகிறது. குரங்கு என்றாலே அதற்கு சேட்டை மிக அதிகமாக இருக்கும். பொதுவாக இங்கே தாவும், அங்கே தாவும். இங்கே சாதாரணமாக குரங்கே ரொம்ப பெரிய சேட்டை உடையது. இந்த சேட்டை உடைய குரங்கு இப்பொழுது அங்கே ஏறுகிறது. அங்கே ஏறுகிற பட்சத்திலே அந்த தென்னை மரத்திலே குடிகொண்டிருந்த ஒரு பேய் அந்த குரங்கை பிடித்து கொண்டது. ஏற்கனவே குரங்கே சேட்டை உள்ளது. இப்பொழுது பேயும் அந்த குரங்கை பிடித்து கொண்டது. இப்பொழுது சேட்டை உள்ள குரங்கை பேய் பிடித்து கொண்டால் இப்பொழுது என்னவாகும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அதனுடைய சேட்டை அதிகமாகி விடுகிறது. இந்த பேய் பிடித்த இந்த குரங்கு என்ன செய்கிறது, அங்கே ஒரு கல் இருந்தது. கல் என்று சொன்னால் அந்த போதை உள்ள ஒரு அங்கே அந்த மரத்திலிருந்து வடிவது. கல் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது ஒரு வகையான பானம். அந்த கல்லையும் போதை உள்ள கல்லையும் குடித்து விட்டது. இப்பொழுது சேட்டையா இருந்தது, சேட்டை ஸ்கொயர் ஆகி இப்பொழுது
சேட்டை இன்னும் அதிகமாகிவிட்டது. சேட்டை கியூப் என்று அளவுக்கு இப்போது அந்த சேட்டை அதிகரித்து விட்டது. இது மட்டுமா, இப்போது இந்த அந்த கல் காவல் செய்பவன், அந்த கல்லை இறக்குகின்ற காவல் செய்தவன் நினைத்தான், என்னங்களா இது, நாம் இப்போது இப்படி கல் வைத்திருக்கிறோம், இந்த குரங்கு வந்து இதை குடித்து விட்டதே என்று அவனுக்கு ஆத்திரம். அவனுக்கு அந்த விற்பனை செய்ய வேண்டும் இல்லையா, அதை எடுத்துக்கொண்டு போய், அதனாலே அவனுக்கு ஆத்திரம். இந்த குரங்கு ஏற்கனவே பேய் பிடித்த குரங்கு, இந்த குரங்கு ஏற்கனவே கல்லை உண்டதினாலே அப்படியே மயங்கி மயங்கி அந்த குரங்கு அந்த மரத்தில் இருந்து பொத்தன்று கீழே விழுந்து விட்டது. இவனுக்கு கோபம் தாங்காமல் இவன் என்ன செய்கிறான், ஒரு கோலை கொண்டு போய் ஓங்கி அந்த குரங்கை அடிக்கிறான். இப்பொழுது சாதாரண குரங்கு அதற்கு தேய் பிடித்து விட்டது, அது கல் குடித்திருக்கிறது, இப்போது அது அது அடியும் பட்டு விட்டது, ஓங்கி அடித்து விட்டார், தலை அதற்கு மிக வலிக்கின்றது. அந்த அடித்ததினாலே அந்த குரங்குக்கு பைத்தியமும் பிடித்து விட்டது. இப்படி இருந்தால் அது வன்மையான குரங்கும் கூட, அதாவது அது ஒரு சாதாரணமான குரங்கு அல்ல, மிக வன்மையான குரூரமான குரங்கு. இப்படிப்பட்ட ஒரு குரங்கு என்ன மாதிரியான சேட்டை செய்யும் என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள் என்று வளல் பெருமான் சொல்லுகிறார். இந்த குரங்கு செய்கிற சேட்டையில் தேய் கொண்டு கல் உண்டு கோலினால் மொத்துண்டு பித்துண்ட வன்குரங்கோ, என்னுடைய மனம் இப்படி இந்த இத்துணை எல்லாம் ஒன்று சேர்ந்த வன்மையான குரங்கு போன்றதா என்னுடைய மனம் என்று வளல் பெருமான் கேட்கின்றார். அதற்கு அடுத்ததாக இதெல்லாம் மனத்தினுடைய அந்த தன்மையை பேசுகிறார். மனத்தினுடைய கட்டுப்பாடற்ற மனத்தினுடைய இறைவன் இணையாத மனத்தினுடைய இந்த உலக போகத்தின் மீது இச்சையுடைய மனத்தினுடைய இழிவான தன்மைகளை வள்ளல் பெருமான் இங்கு பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக பேசுறு குலாலனார் சுழ்கின்ற திகிரியோ, குலாலனார் என்று சொன்னால் பானை செய்பவர்கள், அந்த பானை செய்கிறவருடைய சக்கரம் எப்போதும் சுழன்று கொண்டே இருக்கும், அந்த சக்கரம் சுற்றுவதினால்தான் அந்த பானையை செய்கிறார்கள், அதுபோல் அந்த சக்கரம் சுழலுவது போல என்னுடைய மனம் சுழலுகிறதே, இது என்ன அந்த சக்கரம் போன்றதா, பேதை விளையாடு பந்தோ, சின்னஞ்சிறு குழந்தைகள் பந்தை ஓங்கி ஓங்கி அடித்து அங்கேயும் இங்கேயும் அணைக்கழித்து விளையாடுகிறார்களே, அந்த பந்து போன்றதா என்னுடைய மனம். இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறார், இந்த மனம் ஓரிடத்தில் இறைவனுடைய திருவடியும் இல்லாது அலைவுபடுகின்றது, அந்த அலைவுபடுவதற்கு உதாரணமாக இதை சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக காய் கொண்டு பாய்கின்ற வெல் விலங்கோ, காய் என்று சொன்னால் கோபம், கோபம் கொண்டு ஒரு புலியோ சிங்கமோ ஒருவர் மீது பாய்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டதா என்னுடைய மனம், என்னுடைய வல் வெவ்விலங்கோ வெண்மையான விலங்கு போன்றதா, பெரும் காற்றினால் சுழல் கரங்கோ, பெரிய காசு அடிக்கிற போது புயல் எல்லாம் வருகிற போது அங்கே குப்பைகள் எல்லாம் அப்படியே கிருகிருக்கிறது என்று சுழலும், நாம் பார்த்திருக்கலாம், அது போல சுழலுகின்றதா என்னுடைய மனம், கால வடிவோ இந்த காலத்தினுடைய கொடுமையோ, இந்திரஜால வடிவோ இந்திரஜாலத்தின் போன்ற மாயையோ, எனது கர்ம வடிவோ, இல்லையென்றால் நான் செய்து கொண்ட வினையினுடைய பயனாக எனக்கு இப்படி இந்த மனம் இந்த கொடிய மனம் வாய்த்திருக்கிறதா, அறியிலேன், அப்படியே எனக்கு தெரியவில்லையே, நீதான் எனக்கு திருவருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மனத்தினுடைய அந்த இழிவான தன்மையை இறைவனிடத்திலே விண்ணப்பித்து இறைவனுடைய தூய திருவருளினாலே மனத்தை அடக்கி ஆட்படுத்தி தனக்கு திருவருள் செய்ய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் வேண்டுகிறார். தாய் கொண்ட சென்னை, தாயை போல அன்பு உடையது சென்னை, தாயினும் சிறந்தது சென்னை என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் எவ்வளவோ பேர் வாழ்வதற்கு இடம் கொடுத்து எவ்வளவோ பேரை வாழ்விக்கிறது, அதனாலே அன்னையிலும் சிறந்தது சென்னை என்று வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். அதனாலே அப்படிப்பட்ட இந்த அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்வதைத்தான் அவர் அப்படி சொல்லுகிறார். இந்த தாய் கொண்ட சென்னை, தாயை போன்ற இந்த சென்னையிலே கந்த கோட்டத்திலே வாழ்கின்ற கந்த பெருமானே என்று அந்த எம்பெருமானை வேண்டி விண்ணப்பிக்கின்றார். நாமும் இந்த இரண்டு பாடல்களும் மனத்தினுடைய அந்த கொடுமையான தன்மையை பற்றி பேசுகின்றன. இந்த மனம் அடங்க வேண்டும், அதற்கு இறைவனுடைய திருவருள் வேண்டும் என்பதை உணர்ந்து நாமும் இந்த இரண்டு பாடல்களை இறைவனிடத்திலே ஓதி மனம் அடங்கும் திறத்தை பெறுவோமாக. இப்பொழுது இந்த பாடலை அம்மையார்
பாடுவார்கள். அறிவு செய்யேன் இன்றையன் வள்ளலும் தேவடி கண் முன்னாது பொன்னாசை முன்னாசை பின்னாசை வாழ்ந்துழலும் எனது மனதே மன்னாது பொன்னாசை மன்னாசை பின்னாசை வாழ்ந்துழலும் எனது மனதே செய் கொண்ட கள்ளுண்ட கோதலால் முத்துண்ட சித்துண்டவன் குளங்கோ கல்லுண்ட கோடினால் முத்துண்டு சித்துண்டவன் குலங்கோ சேதொரு குலால நாசுழந்த சிகிரியோ பேதை விளையாடு கொண்டோ காய் கொண்ட பாயுங்கள் விளங்கோ பெருங்காக்கினார் சுவை கரங்கோ
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்ததாக இப்பொழுது நாம் அடுத்த திருப்பாடலை சிந்திக்கலாம். 24வது திருப்பாடல். இங்கே வள்ளல் பெருமான் மிக அற்புதமாக தன்னுடைய குற்றமெல்லாம் குணமாக கொள்ள வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பிக்கின்றார். கற்ற மேலவரோடும் கூடி நில்லேன். ஞான நூல்களை கற்று அதன்படி நடந்து வாழ்கின்ற மேன்மையுடைய பெருமக்களோடு அவர்களோடு நான் சேர்ந்து நிற்பதில்லை. இதெல்லாம் குற்றம். வள்ளல் பெருமான் எதை எதையெல்லாம் சொல்லுகிறார்களோ அவையெல்லாம் குற்றம். பெரியாரை சேராதது குற்றம். பெரியவர்களை ஏனென்று சொன்னால் உயிர்கள் சார்ந்ததின் வண்ணமாதல் என்கின்ற தன்மையுடையவை. வானத்திலே இருந்து மழை பொழிகிறது, நல்ல தூய நீர். அந்த தூய நீர் எந்த நிலப்பகுதியிலே விழுகிறதோ அந்த நிலத்தினுடைய தன்மையை அது பெறும். செம்மண்ணிலே விழுந்தால் அந்த நீரும் அந்த நிறத்திலே மாறி போகும். அதை போல உயிரும் அப்படித்தான். எப்படி அந்த வான மழை சார்ந்ததின் வண்ணமாகிறதோ அதை போல உயிரும் சார்ந்ததின் வண்ணமாகிறது. நாம் இப்பொழுது நமக்கு ஒரு குடிகார நண்பர் இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நாளாவது உங்களை அவர் குடிக்க வைக்க அவன் விடமாட்டார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு நல்ல சிறந்த பக்தர் உங்களுக்கு நண்பராக இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நாளாவது உங்களை அவர் திருக்கோயிலுக்கு அழைத்து கொண்டு போவார், ஞான சத்சங்கத்துக்கு கூட்டி கொண்டு போவார். ஒரு பெரிய நல்ல வள்ளல் ஒரு உங்களுக்கு நண்பரா இருக்கிறார் என்று சொன்னால் உங்கள் நிச்சயமாக ஒரு நாளாவது தர்மம் செய்விப்பார். அதனாலே நாம் யாரோடு போய் சேருகிறோம் என்பது மிக முக்கியம். அதனாலே பெரியவர்களை சேராமல் இருப்பது குற்றம். பெரியோர்களை துணை பெரியோர்களுடைய துணை நமக்கு வேண்டும். நம்மால் கடைபிடிக்க முடியவில்லை என்று சொன்னாலும் கூட அந்த பெரியோருடைய சந்நிதிக்கு நாம் போக வேண்டும். வள்ளல் பெருமான் அதை ஒழுக்கத்திலேயே சொல்லுகிறார், இந்திரிய ஒழுக்கத்திலே சொல்லுகிறார். சாதுக்கள் வாசஸ்தானங்களுக்கும் திருப்பதிகளுக்கும் செல்லுதல் என்று இந்திரிய ஒழுக்கத்திலே அதை ஒரு ஒழுக்கமாக வைத்திருக்கிறார். அதனாலே கற்ற மேலவருடன் கூடி நில்லேன். ஞான கல்வியை படித்து அதன்படி நடக்கின்ற பெரியோரிடத்திலே பெரியோர்களிடத்திலே நான் போய் நிற்கவில்லை. சரி, அங்கே போகவில்லை என்று சொன்னாலும் நானாவது அதை படிக்கிறேனா என்று சொன்னால் அதுவும் இல்லை. கல்வி கற்கும் நெறி சேர்ந்து கல்வியே. இதை இதை படிக்க வேண்டும் என்று நாம் இந்த ஞான நூல்களை படிக்கிறோமா? இல்லை. நாம் எதையதையோ படிக்கிறோம், எதையதையோ பார்க்கிறோம். அவைகளெல்லாம் நமக்கு பயனற்றதாக இருக்கின்றன. ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் நம்முடைய இல்லத்திலே டிவி சீரியல்கள் பார்க்கிறார்கள். அதனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. செய்திகளை நாம் எல்லோரும் உட்கார்ந்து கொண்டு நாம் பார்க்கிறோம், நான் உட்பட. இந்த இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது இந்த உலகத்திலே என்று நாம் பார்க்கிறோம்.
ஆனால் அதனால் அவைகளெல்லாம் அனித்தியமானவை. நேற்று இருக்கிற செய்தி இன்றைக்கு பொய்யாகி விடுகிறது. ஒரு தொலைக்காட்சியிலே ஒரு மணி நேரம் ஒரு செய்தியை விரித்து போடுகிறான், அந்த செய்தி பொய் என்பது அடுத்த நாள் அதே தொலைக்காட்சியிலே வருகிறது. அப்போது நாம் முதலிலே ஒரு மணி நேரம் செலவிட்டது பொய்யாக போகிறது. ஆக இப்படி நாம் கற்க வேண்டியதை கல்லாமல் படிக்க வேண்டியதை படிக்காமல் இருக்கிறோம். அதை வள்ளலார் குற்றம் என்று சொல்கிறார். கற்கும் நெறி தேர்ந்து கல்லின் கனிவு கொண்டு உனது திரு அடியை ஒரு கனவினும் கருதிவேன் நல்ல நல்லே. இறைவனுடைய திருவடியை கனவில் கூட நினைக்கவில்லை, கனவில் கூட நினைக்கவில்லை. இறைவனுடைய திருவடியை நினையாதது ஒரு குற்றம். அதை அதை பட்டினத்தாருடைய பாடலிலே வரும். கல்லாப்பிழையும் கசிந்துரையின் இல்லாப்பிழையும் நினையாப்பிழையும் தொழாப்பிழையும் நின் அஞ்சலுக்கு சொல்லாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் இறைவா கச்சியகம்பனே என்று வரும். எனவே இறைவனை நினையாததே ஒரு பிழை. அதை வடல் பர்மா என்ன சொல்கிறாள், இந்த திருவடியை இறைவனே நான் கனவில் கூட நினைக்கவில்லை. ஏன் என்று சொன்னால் நான் நல்லவன் அல்ல, நான் நல்லவனாக இல்லை. குற்றமே செய்வது என் குணமாகும். முழுக்க முழுக்க குற்றத்தையே செய்வதுதான் என்னுடைய குணம். குற்றமே செய்வது என் குணமாகும். அப்பெரும் குற்றமெல்லாம் குணம் என கொள்ளுவது நீ அருட்குணமாகும். எவ்வளவு அழகாக வள்ளலார் சொல்லுகிறார், குற்றம் செய்வது எனக்கு இயல்பு, குணமாய் கொள்வது உனக்கு இயல்பு என்று வள்ளல் பெருமான் பாடுகிறார். குற்றம் செய்வது எனக்கு இயல்பே, குணமாய் கொள்ளல் உனக்கு இயல்பே. இயல்பே எனக்கு குற்றம் செய்வது, இயல்பு உனக்கு அதை பொருட்படுத்தாமல் இருப்பது. அந்த கருத்து பட இங்கே சொல்லுகிறார், குற்றமே செய்வது என் குணம். ஏகாரம் போட்டு விட்டார், நன்மையே இல்லை, குற்றமே செய்வது, குற்றம் முழுக்க செய்வது, குற்றம் செய்து கொண்டே இருப்பது என்னுடைய குணம். அப்பெரும் குற்றம் எல்லாம் நான் சிறு குற்றம் செய்யவில்லை, பெருங்குற்றம் செய்கின்றேன். அந்த பெரிய குற்றத்தை எல்லாம் பொறுத்து எனக்கு அருளுவது என்னுடைய குணம். குற்றமெல்லாம் குணம் என கொள்ளுவது நீ அருகுணமாகும். எனவே எனில் என் குறை தவிர்த்து அருள் புரிகுவார். எனவே குற்றம் புரிவது எனக்கு இயல்பு, குணமாய்க் கொள்வது உனக்கு இயல்பு. எனவே என்னுடைய குற்றத்தை பொருட்படுத்தாமல் இறைவனே எனக்கு திருவருள் செய்ய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் முருகப்பெருமானத்திலே வேண்டுகிறார். பெற்றமேல் வரும் ஒரு பெருந்தகையின் அருள் ஒரு பெற்று எழுந்து ஓங்கு சுடவே. பெற்றம் என்று சொன்னால் விடை நந்தி என்ற அர்த்தம். பெற்றம் மேல் வரு பெருந்தகை சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய திருவருளை பெற்று எழுந்து ஓங்கு சுடராக இருப்பவர் முருகப்பெருமான். அதை இங்கு வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். பெற்றமேல் வரும் ஒரு பெருந்தகையின் அருள் உருப்பெற்று அந்த சிவபெருமானுடைய திருவருளே ஒரு உருவமாக ஜோதி பிழம்பாக தோன்றி ஓங்குகின்ற சுடர் அவர்தான் முருகப்பெருமான். அதை இங்கே சொல்லுகிறார், பிரணவாகார சின்மய விமல சொரூபமே. பிரணவ வடிவாகி சின்மயமாகி விமலம் மலமற்றவனாக விளங்குகின்ற சொரூபமே, பேதமில்லாத பரபிரமமானவனே என்றெல்லாம் இங்கே குறிப்பிடுகிறார். சற்றகைய சென்னை என்று சொன்னால் சற்று அகைய, தனக்கு ஒப்புமை இன்னொரு ஊரை சொல்ல முடியாத சிறப்புகளை உடையது சென்னை. சற்றகைய சென்னை, தனக்கு தானே ஒப்பான இந்த சென்னையிலே கந்தகோட்டத்திலே விளங்குகின்ற முருகப்பெருமானே என்று அந்த எம்பெருமானுடைய திருவடியை விண்ணப்பித்து தன்னுடைய குற்றத்தையெல்லாம் குணமாக கொண்டு அதை கருதாது தனக்கு திருவுருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்.
சற்றமேலவரும் சற்றமேலவருடும் கூவினில்லேன் கல்வி கற்கும் நெறி சேர்ந்து கல்லேன். சற்றமேலவருடும் கூவினில்லேன் கல்வி கற்கும் நெறி தேர்ந்து கருந்தேன். கனிவு கொண்டுனது தீரு அடியையொரு கனவிலும் கருதினேன் நல்லன் அழுந்தேன். கனிவு கொண்டுனது தீரு அடியையொரு கனவிலும் கருதினேன் நல்லன் குற்றமே செய்வதில் குணமாகும். குற்றமே செய்வதில் குணமாகும் அப்பெரும் குற்றமில்லாம் குறை தவித்து அருள் புரிகுவாய். குற்றமேலவரும் ஒரு தெரிந்ததையின் அருள் ஒரு பெரு எழுந்து ஓங்கும் சுடரேன். பிரணவாக்கார சின்னயமலஸ்வரூபமே போதமில் பரபிரம்மவே. பிரணவாக்கார சின்மய விமல சரூபமே வேதமில் பரபிரம்மவே. சர்க்கரிய சின்மய சந்த கோட்டத்துள்வளர் சலமோங்கு கண்ட வேளே. சண்முக தீயமணி சண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்ததாக அடுத்த திருப்பாடலை சிந்திக்கலாம். இது 25வது திருப்பாடல். அதாவது இந்த கருமிகள் என்று சொல்லுவார்கள் கயவர்கள், அவர்களுடைய போகம் போகத்தையும் அருட்போகத்தையும் குறித்து வள்ளல் பெருமான் விளக்குவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. பாய்பட்ட புலி என்ன நாய்பட்ட கயவர், பாய்கின்ற புலியை போலவும் நாயை போலவும் இருக்கக்கூடியவர்கள் கயவர்கள். இங்கே ஒரு நயம் என்ன என்று சொன்னால், ஏதாவது ஒன்று நம் அவர்களிடத்துல கேட்க வந்தா அவர் புலி போல பாய்வார்கள். என்ன என்கிட்ட கேட்க வந்தியா, உனக்கு தரணுமா என்று அந்த புலியை போல பாய்வார்கள். நான் என்ன செய்யும், ஏதாவது எலும்பு துண்டு இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய இடத்திலே வைத்துக் கொண்டு அதை கடித்துக் கொண்டிருக்கும். ஆக இவர்கள் ஒன்றையும் கொடுக்க மாட்டார்கள், எங்கேயாவது இருந்தால் அதை எடுத்துக்கொண்டும் வந்து விடுவார்கள். அதனாலே வள்ளல் பெருமான் பாய்பட்ட இவர்கள் எல்லாம் கருமிகள் கயவர்கள். பாய்பட்ட புலி என்ன நாய்பட்ட கயவர், தம் பாழ்பட்ட மனையில், அவருடைய மனை ஒரு பாழ்பட்ட மனை, அந்த பாழ்பட்ட மனையிலே நெடுநாள் பண்பட்ட கழுநீரும் இன்பட்ட இன்னமுது பட்டபாடாகும். அதாவது அவர்கள் இந்த அரிசியை கழுவுவதற்கு அவர்கள் ஒரு தண்ணீர் பயன்படுத்துவார்கள். அந்த தண்ணீர் கூட அதை கொட்டாமல், அதை கொட்டினால் எங்கே வீணாகிவிடுமோ என்று அந்த அரிசி கழுகிற தண்ணீரை கூட மறுபடியும் மறுபடியும் பல நாள் பயன்படுத்துகிறார்களா, அவ்வளவு கருமித்தனம். அதுதான் வள்ளலார் சொல்கிறார், நெடுநாள் பண்பட்ட கழுநீர், கழிவு நீர், அந்த அரிசியை கழுகுகின்ற கழிநீர், அது நெடுநாள் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதை அவர்கள் எப்படி பாடுபட்டு அதை சேர்த்து வைக்கிறார்கள் என்று சொன்னால், விண்பட்ட இன்னமுது பட்டபாடாகும். தேவர்கள் எல்லாம் இந்த அமுதம் விடுவதற்கு பார்க்கடலை கடைந்தார்களே, அந்த அவர்கள் பட்ட பாட்டை விடவும் அதிக பாடுபடுகிறதாம் இந்த மனையிலே இருக்கக்கூடிய, அவ்வளவு பாடுபட்டு இவர்கள் அந்த நீரை சேர்க்கிறார்கள். அந்த கழிநீரை அமுதத்தை போல அவர்கள் மதித்து வைத்திருக்கிறார்கள் என்று வள்ளல் பெருமான் ஏற்றுகிறார். பொய்ப்பட்ட புல்லும் மணி பூப்பட்ட பாடும் நற்பூன்பட்ட பாடு. ஒரு சின்ன புல்லையும் ஒரு சின்ன கீரை மணியையும் கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பெரிய தங்கத்தை, பூன் என்று சொன்னால் தங்கம், அந்த தங்கத்தை எப்படி, அந்த தங்கம் எப்படி பாடுபட்டு அதை அது செய்வதற்கு எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ, தங்கத்தை சேர்ப்பதற்கு எவ்வளவு கடினப்பட்டு, நகை செய்வதற்கு எவ்வளவு கடினப்பட்டு செய்வார்களோ, அந்த அளவுக்கு கடினப்பட்டு இந்த புல்லையும் இந்த கீரை மணியையும் கூட அவர்கள் தன்னுடைய மனையிலே சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள்.
புண்பட்ட உமியும் உயர் பொன்பட்ட பாடவர்கள் போகம் ஒரு போகமாக போகமாமோ. இந்த உமி என்று சொல்லுகிறார்களே, இந்த நிழலிருந்து வரக்கூடிய அந்த உமியையும் கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு பெரிய அந்த தங்கத்தை போல நினைக்கின்றார்கள். அவ்வளவு தங்கத்தை சேர்ப்பதற்கு உரிய அந்த முயற்சியை செய்து இந்த உமியையும் அவர்கள் சேர்த்து வைக்கிறார்கள். யாருக்கும் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை. ஒரு சிறு அதாவது காக்கைக்கும் எச்சில் கையால் சோறூட்டாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இந்த மனையிலே இந்த பொருட்களை சேர்த்து வைத்து இவர்கள் என்ன வாழ்ந்து விட போகிறார்கள், அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் இவர்களும் அனுபவிப்பதில்லை, அடுத்தவர்களுக்கும் கொடுப்பதில்லை, நற்காரியங்களுக்கு செலவு செய்வதில்லை. எனவே இவர்களுடைய போகம் இவருடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று வள்ளல் பெருமான் கேட்கின்றார். இவர்களுடைய போகம் எல்லாம் ஒரு போகமா, இவர்கள் இறந்து போகிற போது இப்படி சேர்த்து வைத்தார்களே, கழிநீரை அமுதம் போலவும் இந்த ஆபரணங்களையும் பொன்னை போல உமியையும் தவிடையும் அந்த சின்ன கீரையையும் புல்லையும் கூட இப்படி இவர்கள் சேர்த்து வைத்து வாழ்கிறார்களே, இது ஒரு வாழ்க்கையா, இது இவர்களுக்கு கூட வருமா, அடுத்தவர்களுக்கு கொடுத்து அதிலே தீபாரணத்திலே இன்பம் பெற வேண்டாமா என்று வள்ளல் பெருமான் கேட்கிறார். போகம் ஒரு போகமாமோ, ஆய்பட்ட மறைமுடி செய்ப்பட்ட நின்னடிக்கு ஆட்பட்ட பெருவாழ்விலே, ஆய்பட்ட ஆய்வு மிகுந்த ஆய்வு முதலியவைகள் செய்து அதிலே மிக ஆராய்ச்சிக்கு உட்பட்ட அந்த மறையினுடைய முடிவிலே வேதத்தினுடைய முடிவுக்கும் அப்பாற்பட்டதாக செய்ப்பட்டது. செய்மை என்று சொன்னால் வெகு தூரம் என்ற அர்த்தம். அதாவது இதை வள்ளல் பெருமான் அழகாக என்ன சொல்லுகிறார், ஆரண முடிமேல் ஆகம முடிமேல் என்கிறார். அதை அந்த கருத்தைத்தான் இங்கே சொல்லுகிறார். மறை முடித்து செய்யப்பட்ட வேதத்திற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடிக்கு ஆட்பட்ட பெருவாழ்விலே, உன்னுடைய அப்படிப்பட்ட அந்த திருவடிக்கு ஆட்பட்டு வாழ்கின்ற அந்த பெருவாழ்விலே அருள்பட்ட நெறியும் நீ பொருள்பட்ட நிலையும் உற அமர் போகமே போகமாம். இப்படி அதாவது இங்கு இரண்டு போகத்தை சொல்லுகிறார். ஒன்று உலகியல் போகம், ஒன்றையும் யாருக்கும் கொடுக்காம எல்லாம் நமக்கு வேண்டும் நமக்கு வேண்டும் என்று சேர்த்து வைத்துக் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கையே அல்ல, இது ஒரு போகமே அல்ல என்று வள்ளல் பெருமான் சொல்லி, எது போகம் என்கிற கேள்வி வருகிற போது இறைவனுடைய திருவடிக்கு ஆட்பட்டு அந்த அருள் நெறியிலே வாழுகின்ற வாழ்க்கை தான் அருள் போகம், அந்த போகமே போகமாம், அதுவே போகம், அதை தவிர வேறு போகம் இல்லை என்று குறிப்பிடுகிறார். தாய்ப்பட்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கு கண்டவேளே, தாய்ப்பட்ட சென்னை, தாயை போன்று அன்பு பொருந்திய தாயை போல எல்லோரையும் வாழ வைக்கின்ற அந்த சென்னையில் கந்த கோட்டமாகி அந்த தலத்திலே ஓங்குகின்ற கந்த பெருமானே, உன்னுடைய திருவடியை நான் விண்ணப்பிக்கின்றேன், உன்னுடைய திருவடிக்கு ஆட்பட்டு வாழுகின்ற அந்த அருபோகமாகிய வாழ்வை எனக்கு அருள் என்று வள்ளல் பெருமான் வேண்டி கேட்டுக் கொள்கின்றார். இப்பொழுது இந்த பாடலை அம்மையா பாடுவார்கள்.
பாடும் தவிடும் புண்பட்டவனையும் உயர் பொன்பட்ட பாடவர்கள் போகம் ஒரு போகமாமோட்ட மறைமொழி செய்ப்பட்ட நின்னடி காப்பட்ட பெருவாழ்விலே அருள்பட்டும் மேற்கொருள் பட்ட நிலையும் அமர போகமே போகமா தாய்ப்பட்ட
கண்ட கோட்டத்தில் வளத்தளமோங்க கண்ட வீடு சண்முக சுயமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமையும்.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது 26வது திருப்பாடலை நாம் சிந்திப்போம். இங்கே வள்ளல் பெருமான் இறைவனுடைய குற்றேவல் புரிதல், இறைவனுக்கு தொண்டு செய்தல் என்கின்ற தன்மையை குறித்து மிக அழகாக பேசுகிறார். அந்த கருத்தை இந்த பாடலிலே மிக விரிவாக பெருமான் அவர்கள் நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள். அந்த பாடலை இப்போது சிந்திக்கலாம். சேவலம் கொடி கொண்ட நினையன்றி வேறு சிறு தேவரை சிந்தை செய்வோர், சேவலாகிய மாச்சரியத்தை ஒழித்தல் என்கின்ற அந்த அடையாளத்தை உடைய அந்த சேவற்குடியை உடைய உன்னை அல்லாமல் உன்னை தவிர வேறு சிறு தேவரை சிந்தை செய்வோர், வேறு சின்ன சின்ன தெய்வங்களை சிறு வழிபாடு சிறு தெய்வ வழிபாடு செய்வோர் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், செங்கனியை விட்டு வேப்பங்கனியை உண்ணும் ஒரு சிறு கரும் காக்கை நிகர்வார். நல்ல அழகாக பழுத்து நல்ல இனிப்பான கனி இருக்கிறது, அந்த கனியை விட்டு விட்டு வேப்பங்காயை சாப்பிடக்கூடிய காக்கையை போன்றவர்கள் இந்த பெருதெய்வமாகிய உன்னை வழிபடாமல் சிறு தெய்வ வழிபாடு செய்பவர்கள் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். நா அலங்காரம் வர வேறு புகழ் பேசி நீ நற்புகழ் வழுத்தாத பேர், அடுக்கு மொழியிலே ஏதேதோ யாரை பற்றியோ புகழ்ந்து பேசி உன்னுடைய திருப்புகழை உன்னுடைய திருவடிச்சீரை பேசாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நாய்ப்பால் விரும்பி ஆண் தூய்ப்பாலை நயவாத நவையுடை பெயராவார். நல்ல பசுவினுடைய பால் இருக்க அந்த பாலை உண்ணாமல் நாயினுடைய பாலை விரும்பி குடிக்கக்கூடிய குற்றங்களை உடைய நவையுடை என்று சொன்னால் நவை என்றால் குற்றம் என்று அர்த்தம், குற்றங்களை உடைய தேய் போன்றவர்கள் என்று சொல்கிறார். நீ வளம் தர எனது குற்றேவல் புரியாது நின்று மற்ற ஏவல் செய்வோர், வளத்தை தரக்கூடிய அருள் வளங்களையெல்லாம் தரக்கூடிய உன்னுடைய திருவடிக்கு குற்றேவல் சின்ன சின்ன பணிவிடைகளை செய்யாது நின்று மற்றேவல் புரிவோர், இறைவனுடைய திருப்பணி செய்யாது வேறு காரியங்களை மற்றவர்களுக்கு இந்த உலகத்திலே செல்வம் உடையவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பின்பு போய் குற்றேவல் செய்கின்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நெல்லுக்கு இறைக்காது புல்லுக்கு இறைக்கின்ற நெடிய வெறு வீணராவார். தண்ணீரை நெல்லுக்கு இறைத்தால் நெல் வளர்ந்து நமக்கு பயன் தந்து அது உணவுக்கு பயன்படும், அதற்கு நெல்லுக்கு இறைக்காது புல்லுக்கு, புல்லுக்கு அதை கொடுப்பதினாலே ஒன்றும் பயனில்லை நல்ல தண்ணீரை. அப்படி தண்ணீரை வீணாக்குகின்றவர்களைப் போல அவர்கள் நெடிய வெறு வீணராவார், அவர்கள் வெறும் வீணர்களாக இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆக இறை சிறு தெய்வ வழிபாடு செய்பவர்கள் சிறு காக்கை போன்றவர்கள் என்றும், இறைவனுடைய திருப்புகழை பெரும்புகழை இறைவனுடைய திருவடிச்சீரை பேசாதவர்கள் நாய்ப்பாலை விரும்பி உண்ணுகின்றவர்களை போன்றவர்களாகவும், இறைவனுடைய திருவடிக்கு குற்றேவல் செய்யாமல் போய் பணக்காரர்களின் பின் என்று அவருடைய அடிக்கு ஏவல் செய்கின்றார்களே அவர்களை நெடிய வெறுவினர் என்றும் வள்ளல் பெருமான் என்று குறிப்பிடுகிறார். எனவே நாமெல்லாம் பெருமாகிய அந்த அருட்பெருஞ்சோதி வடிவான அந்த இறைவனை வழிபட்டு இறைவனுடைய திருப்புகழை பேசி இறைவனுடைய திருவடிக்கு அன்பா அன்பு செய்வோம், தொண்டு செய்வோம், ஜீவகாருண்யம் செய்வோம். எனவே அதைத்தான் வள்ளல் பெருமான் இங்கு விரும்புகிறார், அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார் என்று சொல்லி இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் அவர்கள் பாடும்படி வேண்டுகிறேன்.
சேவலம் கொடி கொண்டி வேறு சிறு தேவரை சிந்தை செய்வோம், கொடி கொண்டி வேறு சிறு தேவரை சிந்தை செய்வோம், செங்கனியை வெட்டு வேப்பங்கனியை புண்ணுமோ சிறு கரும் காக்கை நிகர்வான், செங்கனியை வெட்டு பங்கையோர் திருகொரும் காக்கை நிகர்வார்,
நாவலங்காரமரவேறு புகை தேர்கள் பழுத்தாத பேர் நாள் பாண்டிரம்மை ஆண்டோப்பானை நயமாத நாயுடை நீவலத்தரண்யது குற்றேவல் புரியாது மற்றேவல் புரிவோம் நல்ல கிழக்காத தொண்ட கண்ட கோட்டத்துவளமோங்கு கண்ட வீதே சண்முக தீயமணி உன்முக செய்த மணி சண்முக தெய்வமே.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்ததாக வள்ளல் பெருமான் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவதாக இங்கே பாடல். இது இதுவரைக்கும் வள்ளல் பெருமான் எழுதிய இந்த தெய்வமணி மாலையிலே புரர் குற்றத்தை தன்மேல் ஏற்றி பாடினார், மனம் வசமாகவில்லை என்று சொன்னார், தேவனிடத்திலே பல வேண்டுதல்களை எல்லாம் வைத்தார். இங்கே இந்த வள்ளல் பெருமான் வரலாற்று ரீதியாக இந்த பாடலை எழுதுகிற போது அவருடைய இளம் வயதிலே எழுதினார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி அந்த இளமையான அந்த காலத்திலே வள்ளல் பெருமான் தனக்கு மரணம் இல்லை என்று சொல்லுகிறார், தனக்கு இறப்பும் துறப்பும் இல்லை என்று எவ்வளவு உறுதியாக சொல்லுகிறார். எல்லோரும் சொல்லுவார்கள் ஆறாந்திர முறையில் தான் வள்ளல் பெருமானுக்கு அப்படி பாடல்கள் இருக்கின்றன என. இல்லை, இப்பொழுது நாம் சிந்திக்கக்கூடிய பாடல் வள்ளல் பெருமான் தன்னுடைய வல்லபத்தை திருவுருளினாலே தான் பெற்றுக்கொண்ட வல்லபத்தை பேசுகிறார். மிக அற்புதமான பாடல். பிரமன் இனி என்னை பிறப்பிக்க வல்லனோ, படத்தில் தொழிலை செய்யக்கூடிய பிரமன் என்கின்ற ஒருவன் என்னை இனி ஒரு முறை என்னை பிறப்பிக்க அவனுக்கு தைரியம் இருக்கிறதா என்று வள்ளல் பெருமான் கேட்கிறார். சரி, அப்படி என்னை பிறப்பிக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிற போது அவனுக்கு என்ன ஞாபகம் வரும் என்று சொன்னார், செய்கிறையில் இன்னும் ஒரு கால் பின்பட்டு நிற்குமோ, தன்னை படைக்க வேண்டும் என்று அவனுக்கு ஞாபகம் வந்தால் உடனே அவன் தான் முருகப்பெருமானிடத்திலே கொட்டு வாங்கினதை அவன் நினைவு செய்து பார்ப்பான். ஆஹா, நாம் ஏற்கனவே ஒரு தவறு செய்து முருகப்பெருமானுடைய கையினாலே நம்முடைய தலையிலே கொட்டு வாங்கினோம், மறுபடியும் இந்த வள்ளல் பெருமானை பிறப்பித்து நாம் கொட்டு வாங்க வேண்டுமா என்று அவன் யோசனை செய்வானான். ஏனென்று சொன்னால் வள்ளல் பெருமான் பிறப்பை கடந்தவராதலினாலே அவரை பிறப்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது குற்றம், அந்த குற்றத்தை தான் செய்ய மாட்டான் பிரமன் என்கின்ற கருத்தை இங்கே சொல்லுகிறார். இங்கே ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரம்மாவை குட்டி சிறையிலே அடைத்த வரலாறு இந்த வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். அதற்கும் தத்துவ பொருட்களே வள்ளல் பெருமான் சுப்பிரமணியம் என்கின்ற பகுதியிலே எழுதியிருக்கிறார். 448வது அந்த எண்ணிலே அந்த பக்க எண்ணிலே உரண்டை பகுதியிலே சொல்கிறார், பிரமாவை சிறையில் வைத்தது என்பது யாது என்கிற கேள்வி கேட்டு வள்ளல் பெருமான் பதில் சொல்கிறார். சுத்த மன சங்கல்ப சிருஷ்டி தொழிலையுடைய பிரமாவாகிய மனத்தை சிறையில் பிரவேசிக்க ஒட்டாது. அதாவது மனமாக இருக்கக்கூடிய இந்த சுத்த மன சங்கல்ப சிருஷ்டியை தொழிலாக உடைய பிரம்மாவாகி இந்த மனத்தை பிரமம் என்று சொல்லு பிரமா என்று சொல்லுகிறார். இதை கிரியையில் பிரவேசிக்க ஒட்டாமல், கிரியை என்று சொன்னால் ஒவ்வொரு தொழிலை வெளிப்படையாக செய்வது, அதிலே பிரவேசிக்க ஒட்டாமல் சுத்த விளக்க விவேக நிறைவாயுள்ள சுப்பிரமணிய தத்துவத்தால் சர்வபிண்ட விஷயங்களாகி தோற்றல் வளர்த்தல் குற்றம் நீக்கல் ஒன்றிடத்து மலைவடைதல் தெளிதல் முதலிய பஞ்சகிருத்தியங்களை விவேக முன்னிலையில் நடத்துங்கால் சரிப்பர பண்டித்து இருப்பதே சிறையிலிட்டது. இங்கு ஒரு சாதாரணமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மனத்தை, அதாவது வெறும் கிரியை என்கின்ற நிலையிலே இதை பிரவேசிக்க ஒட்டாமல் சுப்பிரமணியம் என்கின்ற அந்த ஞான தத்துவத்தில் செலுத்தி இந்த பஞ்சகிருத்தியங்களையும், அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கின்ற இந்த பஞ்சகிருத்தியங்களையும்
விவேக முன்னிலையை, அதாவது ஞானமயமாக செய்விப்பதற்கு அதை ஒருமை அதை உருப்படுத்துவது, அதை அந்த ஞானமயமாக அதை செய்வதற்கு அதற்கு தகுதி தருவதுதான் சிறையிலிட்டது என்று வள்ளல் பெருமான் இங்கே குறிப்பிடுகிறார். இந்த செய்தி இங்கே நினைவு கூறத்தக்கது. எனவே இங்கே வள்ளல் பெருமான், ஆனால் வள்ளல் பெருமான் சொல்லுகிற துணி எனக்கு பிறப்பு இல்லை என்கின்ற துணியிலே சொல்லுகிறார். இது தொடர்புடைய செய்தி என்பதனாலே நான் உங்களுக்கு தெரிவித்தேன். அதனாலே பிரமன் என்னை இனிமேல் பிறப்பிக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டான். அப்படி நினைத்தால் அவன் வாங்கிய குட்டி அவனுக்கு நினைவுக்கு வரும், அதனாலே பிறப்பிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். பிரமன் இனி என்னை பிறப்பிக்க வல்லனோ, செய் சிறையில் இன்னும் ஒரு கால் பின்பட்டு நிற்குமோ, அந்த சிறையிலே போய் அவன் மறுபடியும் அடைந்த அந்த மறுபடியும் அவன் அந்த சிறையிலே போய் அடைவதற்கு அவன் என்ன ஆனா என்று வள்ளல் பெருமான் கேட்கிறார். முன்பட்ட குட்டின் பெருந்துயர் மறந்து விடுமோ, ஏற்கனவே வேகமாக முருகப் பெருமான் வைத்த குட்டு இப்பொழுது அவனுக்கு மறந்து விடுமா, அதனால் அவன் திரும்ப ஒரு முறை என்னை பிறப்பிக்க நினைக்க மாட்டான். அதற்கு அடுத்ததாக இப்போது இறப்புக்கு சொல்கிறார். இரவு நிறமுடைய இயமன் இனி என்னை கனவினம் இறப்பிக்க என்ன முருமோ, கருப்பு நிறத்தை உடையது அந்த யமன், அந்த யமன் என்னை இறப்பிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட அந்த யமனுக்கு வராது என்று சொல்கிறார். சரி, அப்படி அந்த எண்ணம் வந்தால் அவன் என்ன யோசனை செய்து பார்ப்பான்? எண்ணூரான் வள்ளல் பெருமானே சொல்கிறார், அப்படி நினைக்கவே மாட்டான், அப்படி நினைக்க எண்ணவே மாட்டான். அப்படி எண்ணினால் என்னன்னா, உதையுண்டு சிதையுண்ட கண்ணுடல் இருந்தபடி எண்ணுறானோ, முற்காலத்திலே மார்க்கண்டேயன் என்கின்ற அந்த ஞானியை போய் பற்ற போய் அதனாலே இறைவன் தோன்றி காலனை காலாலே உதைத்தார். அப்படி உதைத்த போது யமனே மாண்டு விட்டார். திரும்பவும் இறைவன் அந்த அவனுடைய பணியை அவன் செய்ய வேண்டும் என்பதற்காக எழுப்பினான். அப்போது அந்த உதை வாங்கினானே, அந்த உதை வாங்கிய வடு அவனுடைய உடம்பிலே இன்னும் இருக்கிறது. அதனாலே ஏற்கனவே மார்க்கண்டேயனை பிடிக்க போய் உதை வாங்கினான், மறுபடியும் வள்ளல் பெருமானை பிடிக்க வந்து உதை வாங்க அவன் என்ன மாட்டான் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக சொல்லுகிறார், இப்போது இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை என்பதை இந்த இரண்டு உதாரணங்களிலே வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். இது எப்பொழுது பாடியது? இளமை காலத்திலே பாடியது அது என்பதை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். கரவு பெரு வினை வந்து நலியுமோ, அதனை ஒரு காசுக்கும் மதியேன். கரவு என்றால் வஞ்சனை, வஞ்சனை பொருந்திய வினை வந்து என்னை தாக்குமா, அதை நான் ஒரு காசுக்கும் மதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதாவது ஞானிகள் தன்னுடைய பிறப்பிலே பிறக்கின்றார்கள். அந்த பிறப்பிலே மானுட பிறப்பிலே பிறக்கின்ற போது அங்கே ஒரு சில வினைகள் ஏற்படும் என்பது நாம் மறுக்க முடியாது. பட்டினத்தாருக்கு ஏற்பட்டது, வள்ளல் பெருமானுக்கு ஏற்பட்டது, தாய்மானாருக்கு ஏற்பட்டது, ஞானிகளுக்கு வினை ஏற்படுவது இயல்பு. ஆனால் அந்த வினை அவர்களுடைய ஆன்மாவை பாதிக்காது, அவர்களுக்கு அது உடல் ஊழாய் கழியும் என்று பெரியவர்கள் சொல்கிறார். அதாவது உடம்பளவிலே ஏதாவது ஒரு தீமை ஏற்பட்டு அந்த உடம்புக்கு அது துன்பமாக வந்து கழியும். ஏனென்று சொன்னால் இந்த உடம்பு எடுத்த போது இங்கே வந்தது, ஞானிகள் ஒரு வினையை அவர்களே செய்வதில்லை. வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், தொழுது நிற்கின்றன செய்பணியெல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்க்குருவே என்று கேட்கிறார். வள்ளல் பெருமான் விரும்பியதையும் செய்யவில்லை, இறைவனுடைய திருவருளினுடைய அந்த ஆணையின்படி செய்கிறார். அதனாலே இந்த கர்ம பலன்கள் எல்லாம் உடல் ஊழாய் கழியும் என்று பெரியவர்களுக்கு சொல்லுவார்கள். எல்லா ஞானிகளுடைய வரலாற்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு உடம்பளவிலே ஏதாவது துன்பம் ஏற்பட்டிருக்கும் பொதுவாக. அதனாலே வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகிறார், அந்த வினை வந்து அந்த வினை வருமா, அந்த வினையை நான் மதிக்க மாட்டேன், அதை ஒரு காசுக்கும் மதியேன் என்று சொல்லுகிறார். எல்லாம் கற்றவர்கள் பட்டும் நீ திரு அருளை யானும் கலந்திட பெற்று நின்றேன். எல்லாம் வல்ல இறைவனே, கற்றவர்கள் எல்லாம் பற்றி நிற்கக்கூடிய உன்னுடைய திருவடி, அப்படிப்பட்ட அந்த திருவடியை நான் கலந்திட பெற்று நின்றேன். எவ்வளவு இதுதான் மரணமிலா பெருவாழ்வு. அந்த திருவருளை யானும் கலந்திட பெற்று நின்றேன் என்று சொல்லுகிறார். அந்த திருவருளை நான் பெற்று ஒன்றோடு கலத்தல் என்றால் என்ன என்று பாருங்க, சர்க்கரையும் பாலும் இருக்கிறது, பாலும் சர்க்கரையும் தனியாக இருந்தது, பாலிலே சர்க்கரையை போட்டு கலக்கி விட்டால் திரும்பவும் அந்த பாலிலிருந்து சர்க்கரையை பிரித்தெடுக்க முடியாது, அதற்கு பேர் தான் கலப்பு என்று பேர். அதை போல இந்த பாடலை எழுதுகிற இளமை காலத்திலேயே வளல் பெருமான் இறைவனோடு ஒன்றி அந்த சுத்த பிரணவ யான தேகமா என்ற நிலையை அடைந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் சன்மார்க்க சங்கம், ஞான சபை, தர்மசாலை முதலியவர்கள் எல்லாம் தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக தன்னுடைய அந்த தேகத்தை வள்ளல் பெருமான் இங்கே மக்களோடு மக்களாக உலகி நமக்கு திருவுருள் செய்திருக்கிறார்கள். இதுவே வள்ளல் பெருமானுடைய தனித்தரும் கருணை என்பதை நாம் உணர வேண்டும். வள்ளல் பெருமானுக்கு நாம் ஒவ்வொருவரும் கடப்பாடு உடையவர்கள், அதாவது கடமைப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். வள்ளல் பெருமானுடைய திருவடிக்கு நாம் எப்பொழுதும் நன்றி சொல்ல வேண்டும். எனவே வள்ளல் பெருமானுக்கு இறப்பில்லை, வள்ளல் பெருமானுக்கு பிறப்பில்லை, வள்ளல் பெருமானுக்கு இணை இல்லை. வள்ளல் பெருமான் இறைவனோடு அவனுடைய திருவருளோடு ஒன்றாக கலந்திருந்தவர்கள் என்பதற்கு இளமை காலத்திலே பெருமான் எழுதிய இந்த பாடலே சான்று என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இந்த இடத்திலே இந்த கருத்தையும் நான் சொல்லிவிடுகிறேன். இங்கே சண்முக தெய்வமணியே என்று குறிப்பிடுகிறார்கள் இல்லையா. சண்முகம் என்றால் என்ன, அதாவது ஆறு முகம் என்றால் என்ன என்பதற்கும் சுப்பிரமணியத்திலே வள்ளல் பெருமான் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். சத்த அறிவின் மூலம் என்பது ஒரு, அதாவது சத்தம் என்று சொன்னால் நாய்ஸ், சத்த அறிவின் மூலம், ஒலி அறிவின் மூலம். ஒலி என்பது இப்ப நாம் கண்ணாலே பார்க்கக்கூடியது லைட், அறிவின் மூலம். சுவை அறிவின் மூலம், பரிச அறிவின் மூலம், வாசனை அறிவின் மூலம். இங்கே மூலம் என்று சொன்னால் சோர்ஸ் என்று அர்த்தம். ஆத்ம அறிவின் மூலம் என்னும் ஆறு தத்துவங்களின் கூட்டறிவின் மூல காரண பிரகாச விளக்கமே ஆறு முகம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது இப்பொழுது இந்த சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாட்டம், ஆன்ம அறிவு என்கின்ற இந்த ஆறு அறிவும், இந்த இவைகளுக்கெல்லாம் சோர்ஸ், மூலமாக இருக்கக்கூடிய அந்த மூல காரண பிரகாச விளக்கமே ஆறு முகமாக தோன்றி விளங்குகிறது என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். எனவே இந்த கருத்தையும் இந்த இடத்திலே நான் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி வள்ளல் பெருமானுடைய திருவடிக்கு, நம்முடைய குருநாதருடைய திருவடிக்கு நன்றியுடையவராக நாம் இருப்போம். இந்த பாடலை சிந்திப்போம். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
ஒரு கால் பின்பற்று நிற்குமோ முன்பட்ட குட்டில் பெரும் துயர் மறந்து விடுமோ. இரவு நிறம் உடைய இயமும் இனி என்னை கனவினும் இரப்பிக்க என்ன முருமோ. என்னுரான் புதை உண்டு சிதையுண்ட தன் உடல் இருந்தவடு எண்ணுதானோ. கரவு பெருவினை வந்து நலியுமோ அதனை ஒரு காசுக்கும் மடியே. எலாம் கற்றவர்கள் பற்றும் நின் திருவருளை யானும் கலந்திடப் பெற்று நின்றேன். பரமருவு சென்னையில் கண்ட கோட்டத்துள் வளத்தளமோடு கண்ட வேலே சண்முக தீயமணி உன்முக தெய்வமணி சண்முக தெய்வமணியே.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. இங்கே தரம் மருவு என்று சொன்னால் மேன்மை பொருந்திய என்று அர்த்தம். தரம் என்றால் குவாலிட்டி என்று சொல்வார்கள். தரம் மருவு ஒன்றோடு கலந்திருக்கிற மேன்மை பொருந்திய சென்னை என்று அர்த்தம். அதையும் அந்த இடத்திலே நான் நினைவு கூற விரும்புகிறேன். இப்போது அதற்கு அடுத்ததாக 28வது திருப்பாடலை சிந்திக்கலாம். இங்கே வள்ளல் பெருமான் இந்த பாடலை என்ன சொல்கிறார், இறைவனுடைய திருவடி தியானம் நமக்கு இருக்குமானால் நமக்கு எல்லாம் வந்து சேரும், எல்லாம் செயல் கூடும். என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து என்று சொல்கிறார் இல்லையா. எல்லாம் வல்லான் தனையே ஏத்து எல்லாம் செயல்கூடும் என் ஆணை என்பது அதனுடைய பொருள். இறைவனுடைய திருவடியை நாம் ஏத்தி வழிபட்டால் நமக்கு எல்லாம் செயல்கூடும், எல்லா வளங்களும் நலங்களும் நமக்கு சாரும் என்பதை வள்ளல் பெருமான் இந்த மிக அழகாக இந்த திருப்பாடலிலே குறிப்பிடுகிறார். இறைவனுடைய திருவருள் ஒன்று இருந்தால் போதும் நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லுகிற ஒரு செய்தி இந்த பாடலிலே குறிப்பிடப்படுகிறது. நீர் உண்டு பொழிகின்ற கார் உண்டு. நீர், தண்ணீர் இந்த உலகத்திலே கிடைக்கும், வானமாகிய மேகமழை நமக்கு கிடைக்கும், அங்கே மேகம் இருக்கும். இன்னொரு பொருள் என்ன சொல்லுவார்கள், நீர் உண்டு, நீரை குடித்து எப்பொழுதும் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய, எப்பொழுதும் மழையாக தரக்கூடிய கார் உண்டு. கார் என்று சொன்னால் மேகம். கடலில் இருக்கக்கூடிய நீரை குடித்து அது நிலப்பகுதிகளிலே மழையாக பொழிகின்ற அந்த மேகம் உண்டு. விளைகின்ற நிலன் உண்டு, வெறும் நிலனிருந்து என்ன பயன், விளைகின்ற நிலனாக இருக்க வேண்டும், அந்த நிலமும் உண்டு. எப்பொழுது இவையெல்லாம் உண்டு, நீர் உண்டு, எப்பொழுது இவை உண்டு என்று சொன்னால், நின்பத தியானம் உண்டாயின் நீர் உண்டு, நின்பத தியானம் உண்டாயின் பொழிகின்ற கார் உண்டு, நின்பத தியானம் உண்டாயின் விளைகின்ற நிலன் உண்டு, நின்பத தியானம் உண்டாயின் பலனும் உண்டு, நின்பத தியானம் உண்டாயின் நிதி உண்டு, நின்பத தியானம் உண்டாயின் துணை துதி உண்டு. இங்கே நிதி என்று சொன்னால் பொருள், துதி என்று சொன்னால் மற்றவர்களாலே புகழப்படுகின்ற வாழ்வு. மதி உண்டு, நல்ல அறிவு உண்டு, கதி கொண்ட நெறி உண்டு, முக்தியை தரக்கூடிய நெறியும் நமக்கு உண்டு. நின்பத தியானம் உண்டாயின் என்கிற வார்த்தையை நாம் இந்த உண்டு உண்டு என்கிற அந்த வரிகளுக்கு முன்பு போட்டுக்கொண்டால் இந்த பொருள் நமக்கு நன்றாக விளங்கும். நின்பத தியானம் உண்டாயின் கதி கொண்ட நெறி உண்டு, நின்பத தியானம் உண்டாயின் நிலையும் உண்டு, முத்தியாகிய அந்த பெருநிலையிலே என்றைக்கும் வாழ்கின்ற நிலை நமக்கு உண்டு. நின்பத தியானம் உண்டாயின் ஊருண்டு, நின்பத தியானம் உண்டாயின் பேருண்டு, நின்பத தியானம் உண்டாயின் மணி உண்டு, நின்பத தியானம் உண்டாயின் பணி உண்டு. ஊர் நாம் நல் வாழ்வதற்கு நல்ல ஊரும், நமக்கு உரிய புகழாகிய பேரும், நல்ல மணியும் பணியும். இங்கே மணி என்று சொன்னால் செல்வம் நிறைந்த அழகிய நிலையும், பணி பல பேர் நமக்கு வந்து பணி கொள்ளக்கூடிய அந்த நிலையும், நாம் உண்ணுவதற்கு உடையும், நாம் கொடுப்பதற்கு கொடையும், உண்டு உண்டு மகிழ உணவும். கடல் பெருமான் எல்லாவற்றிற்கும் உண்டு உண்டு என்று போட்டார், உணவுக்கு மாத்திரம் உண்டு உண்டு மகிழ என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இப்போது ஒரு உடை கிடைத்தால் அதை ஒரு இடத்துக்கு நாம் போடலாம், ஆனால் உணவு மறு ஒரு வேளைக்கு சாப்பிட்டால் மறுபடியும் சாப்பிட வேண்டும். அதை வள்ளலாறு அழகாக சொல்லுகிறார், உண்டு உண்டு மகிழவே உணவு உண்டு. சாப்பிட்டு சாப்பிட்டு நாம் இருப்பதற்கு நமக்கு நல்ல உணவுகள் கிடைக்கும், உணவு உண்டு, சாந்தம் ஒரு உளம் உண்டு. நின்பத தியானம் உண்டாயின் சாந்தம் ஒரு உளம் உண்டு, வளமும் உண்டு, எல்லா வளமும் கிடைக்கும். தேர் உண்டு, இது தேர் என்று சொன்னால் இப்பொழுது நாம் கார் என்று வைத்துக் கொள்ளலாம், அந்த காலத்திலே தேர், இந்த காலத்திலே கார். எனவே நாம் போவதற்கு வாகனங்கள் உண்டு, கரி உண்டு, யானைப்படை உண்டு, பரி உண்டு, குதிரைப்படை உண்டு, மற்ற செல்வங்கள் யாவும் உண்டு. இதுவரையும் எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்த வள்ளல் பெருமான் நிறைவாக சொல்லுகிறார், இறைவனுடைய அந்த நின்பத தியானம் உண்டாயின் யாவும் உண்டு என்று சொல்லுகிறார். தேன் உண்டு, வண்டு, வண்டு கடம்பணியும் நின்பத தியானம். தேன் அந்த தேனிகள் இருக்கின்றன இல்லையா, இவைகள் என்ன செய்கிறது, வண்டி என்ன செய்கிறது, நீங்க நன்றாக பார்த்திருக்கலாம், பல திருக்கோயில்களில மாலை அணிந்திருப்பார்கள், இறைவனுக்கு மாலை போட்டிருப்பார்கள். அந்த மாலை போட்டிருக்கிற அந்த அந்த மாலையிலே அதிலே பூ இருக்கும், அந்த பூவிலே, அந்த பூவிலே இருக்கக்கூடிய தேனை குடிப்பதற்கு வண்டுகள் வரும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அப்படி என்றால் அவ்வளவு ஒரு அப்பொழுதுதான் பறிக்கப்பட்ட மலர் என்று அர்த்தம். மிக த ஃப்ரெஷ் ஃப்ளவர் என்று சொல்லுகிறார்களே, அதை போல மிக அந்த அழகான அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான அந்த மலர், அப்பொழுதுதான் பறிக்கப்பட்ட அந்த மலர் என்று அர்த்தம். தேன் உண்டு, வண்டு உறும் கடம்பணி, வண்டு உறும் கடம்பணியும் நின்பத தியானம் உண்டாயின் அரசே என்று இங்கே சொல்லுகிறார். எனவே மிக இங்கே இங்கே கடம்பணியும் என்பதை கடம்பு அணியும் என்று நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். தேன் உண்டு, வண்டு உரு கடம்பு என்று அர்த்தம். அப்படிப்பட்ட தேன் வந்து மலர், அந்த கடம்ப மரத்திலே இருக்கக்கூடிய அந்த வண்டுகளை, அந்த பூவினுடைய அந்த தேனை உண்ணக்கூடியது வண்டுகள். அந்த வண்டுகள் வந்து கடம்ப மரத்திலே இருக்கக்கூடிய அந்த பூவினுடைய அந்த தேனை உண்ணுகின்றன. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த மரத்தினுடைய மலர்களை அணியக்கூடிய திருவடியை உடையவன் இறைவன் என்று குறிப்பிடுகிறார். அதைத்தான் தேன் உண்டு, வண்டு உரு கடம்பு அணியும் நின்பதத்து தியானம் உண்டாயின் அரசே. இறைவனே, உன்னுடைய அந்த தியானம் எனக்கு இருக்குமானால், உன்னுடைய திருவடி தியானம் இருக்குமானால், மேலே சொன்ன நீர் முதற்கொண்டு எனக்கு யாவும் வந்து சேரும், எல்லோருக்கும் யாவும் வந்து சேரும் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். தார் உண்ட சென்னை, இங்கே தார் என்று சொன்னால் அழகு ஒழுங்கமைப்பு என்ற அர்த்தம். அழகுற அமைந்த சென்னையிலே விளங்குகின்ற அந்த கந்தகோட்ட திருத்தலத்திலே விளங்குகின்ற கந்தப்பெருமானே, உன்னுடைய திருவடியில் நினைப்பார்களுக்கு எல்லா வளமும் நலமும் கைகூடும் என்று வள்ளல் பெருமான் இந்த பாடலிலே வேண்டுகிறார். எனவே நாம் எல்லோரும் திருவடி சிந்தையினராக இருந்து இறைவனுடைய திருவடியை அந்த தியானம் திருவடி தியானம் செய்தால் நாமும் நமக்கு பெற வேண்டியவற்றை பெற்றுக்கொண்டு எல்லோருக்கும் தந்துதவி வாழக்கூடிய ஜீவகாருண்ய பெருவாழ்விலே வாழலாம். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
நிலனின்ற பலனும் உண்டு, நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதி கொண்ட நெறியுண்டு நிலையும் உண்டு, ஊருண்டு பேருண்டு மணியுண்டு பழியுண்டு உடையுண்டு கொடையும் உண்டு, உண்டுண்டு மகிழவே உணவுண்டு சாந்தமுறும் உளமுண்டு வளமும் உண்டு, தேருண்டு கரியுண்டு பரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு, தேருந்து வந்தொரு கடன் பணியும் நின்பது தியானமுண்டாய அரசே, பாருண்ட சின்னையில் கந்த கோட்டத்தில் வளத்தளமோங்க கந்தவே, சண்முகமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்ததாக இப்பொழுது 29வது திருப்பாடலை நாம் சிந்திக்கலாம். இறைவனுடைய திருவருளை வேண்டுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. உலம் எனது வசம் நின்றதில்லை, இறைவனே என்னுடைய உள்ளம் என்னுடைய மனது என்னுடைய வசமாக நிற்கவில்லை, என் தொல்லை வினை ஒல்லை விட்டிடவும் இல்லை. தொல்லை என்று சொன்னால் தொன்மை, பழங்காலத்திலே என்னை பற்றிய அந்த வினைகள் எல்லாம் ஒல்லை உடனடியாக என்னை விட்டுவிடவும் மாட்டேன் என்கிறது. உன் பதட்டு அன்பில்லை, இறைவனே உன்னுடைய திருவடியை நினைந்து வாழக்கூடிய அந்த இறைவனிடத்திலே அன்பு என்கின்ற அந்த அன்பும் எனக்கு இல்லை, எனக்கு உற்ற துணை உணையன்றி வேறும் இல்லை, என்னுடைய உளம் என்னுடைய வசமாக இல்லை என்பதினாலோ, என்னுடைய வினைகள் எல்லாம் என்னை விட்டுவிடவில்லை என்பதினாலோ, உன்னுடைய திருவடியின் மீது எனக்கு அன்பு இல்லை என்பதினாலோ இறைவனே என்னை நீ கைவிட்டு விடாதே. ஏன் என்று சொன்னால் உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் உற்ற துணை இல்லை என்கின்ற துணியிலே வள்ளல் பெருமானங்கள் சொல்லுகிறார். இளையவன் அவனுக்கு அருள வேண்டும் என்று உன்பால் இசைக்கின்ற பேரும் இல்லை, எனக்கு திருவருள் நீ செய்ய வேண்டும் என்று என்னை தவிர வேறு யாராவது உன்னிடத்திலே சிபாரிசு செய்வார்களா என்று சொன்னால் இல்லை இறைவனே அப்படியும் யாரும் இல்லை, எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று வேறு யாரும் எனக்கு சிபாரிசும் செய்ய முடியாது. ஏழை அவனுக்கு அருள்வது ஏன் என் நீங்கள் அருள் செய்ய வேண்டும், அவனுக்கு அருள் செய்யக்கூடாது என்று யாரும் உன்னிடத்திலே வந்து எனக்கு திருவருள் செய்கிற போது தடுக்கவும் மாட்டார்கள், அப்படி யாரும் இல்லை. வளம் மறுவும் உனது திரு அருள் குறைவதில்லை, வளம் பொருந்தி என்னுடைய திருவருளுக்கு ஒரு குறையும் இல்லை, மேல் மற்றொரு வழக்கும் இல்லை, உனக்கும் எனக்கும் எந்த வழக்கும் இல்லை, வந்திறப்போர்களுக்கு இளையென்பதில்லை. உன்னிடத்திலே வந்து இச்சையாக உன்னுடைய திருவருளை வேண்டி வழிபடக்கூடிய அந்த அடியவர்களுக்கு நீ இல்லை என்று சொல்லுவது இல்லை, வன்மனத்தவனும் இல்லை, நீ வன்மையுடைய மனத்து காரணம் இல்லை, நீ கருணையே வடிவானவன்,
தனிப்பெரும் கருணையன், அதனாலே எம்பெருமானே எனக்கு திருவருள் செய்வாயாக என்று வள்ளல் பெருமான் இங்கே வேண்டுகிறார். இந்த பாடல் நாம் இறைவனிடத்திலே விண்ணப்பிப்பதற்கு மிகச்சிறந்த பாடல். ஏனென்று சொன்னால் இதெல்லாம் நமக்காக வள்ளல் பெருமான் தன் மீது ஏற்றிக்கொண்டு நம்ம உலகத்தார் குற்றத்தை தம்மேல் ஏற்றி பாடுகின்றார். தளர்விலா சென்னை, ஒரு காலத்திலும் தளர்வு என்பதே வராத அந்த சென்னை மாநகரம், அந்த சென்னை மாநகரத்திலே அங்கே ஓங்கி விளங்கக்கூடிய அந்த கந்தகோட்டம் ஆகிய திருத்தலத்திலே விளங்குகின்ற கந்த பெருமானே, உன்னுடைய திருவருளை எனக்கு தந்து உதவப்பா. உன்னை யாரும் திருவருள் எனக்கு தருகிற போது யாரும் தர வேண்டாம் என்று மறுப்பவர் இல்லை. என்னுடைய குற்றங்களையெல்லாம் குணமாக கொண்டு எனக்கு அருளப்பா என்று வள்ளல் பெருமானிடத்திலே, அந்த முருகப்பெருமானிடத்திலே நம்முடைய திருவருள் பிரகாச வள்ளல் பெருமான் அவர்கள் வேண்டுகிறார்கள். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்.
விட்டிடவும் முகம் எனது ரசம் என்றதில்லை, என் பதக்கமில்லை என்றனுக்கு உற்ற துணையினே பேரும் இல்லை, என் பதக்கமில்லை என்றனுக்கு அருள வேண்டுகின்றேழை அவருக்கு அருள்வதில் வளமருவும் புனது அருள் குறைவதில்லை, மேல் மற்றொரு வழக்கும் இல்லை, வந்திரப் போர்களுக்கு இலை என்பதில்லை, வந்திரப் போர்களுக்கு இலை என்பதில்லை, வந்தனப்பவனும் அல்லை
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது அதற்கு அடுத்ததாக நாம் 30வது திருப்பாடலை நாம் இப்பொழுது சிந்திக்கலாம். இந்த 30வது திருப்பாடல் முழுக்க முருகப்பெருமானை புகழ்ந்து வள்ளல் பெருமான் பாடுகிறார்கள். எஸ்திக்கும் என்குலம் தித்திக்கும் இன்பமே, எந்த திக்கும் எந்த திக்கிலும் நான் சென்றாலும் கூட என்னுடைய உளம் தித்திக்கின்ற இன்பமாக இருக்கின்றவனே, என் உயிர்க்கு உயிராகும் ஓர் ஏகமே ஆனந்த போகமே யோகமே, என்னுடைய உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய ஏகமே ஒரே பொருளானவனே ஆனந்த போகமே இன்ப வடிவானவனே யோகமே, நான் பெற்ற யோக பயனாக இருப்பவனே, என் பெரும் செல்வமே நான் பெற்ற பெருஞ்செல்வமாக இருக்கின்றவனே, முத்திக்கு முதலான முதல்வனே மெய்ஞான மூர்த்தியே, எனக்கு இறப்பு பிறப்பு வினையாகிய இந்த இவைகளெல்லாம் பற்றாதபடி, ஆணவ கண்மமாகியவைகள் என பற்றாதபடி, எனக்கு திருவருள் செய்து சர்க்குருவாக இருந்து எனக்கு முத்திக்கு வழிகாட்டிய முதல்வனே மெய்ஞான மூர்த்தியே, முடிவில்லாத முருகனே, என்றைக்கும் அழகு பொருந்தி என்றைக்கும் இளமையோடு இருக்கக்கூடிய முருகனே, நெடிய மால் மருகனி, நெடிய திருமால் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாராயணனுடைய மருமக பிள்ளையே, சிவபிரான் முத்தாடும் அருமை மகனே, சிவபெருமான் எடுத்து முத்தம் கொஞ்சுகின்ற அருமை மகனே, சிவபெருமானுடைய திருக்குமாரனே, பக்திக்கு உந்த அருள் பரிந்தருள் நின் அடி பக்கருளி, நான் பக்தி செய்து உன்னுடைய திருவடியை வந்து அடைகின்றேன். அப்படி நான் மட்டுமல்ல, பக்தி செய்கின்ற எல்லோரும், உன்னுடைய திருவடியை அடைகின்ற எல்லோருக்கும் பரிந்து அருளி, எல்லோருக்கும் கருணை செய்து அருளும் நின் அடி பற்று அருளி, அப்படிப்பட்ட அந்த பற்றை எனக்கு அருள்வார். அதாவது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், யாரெல்லாம் பக்தி செய்து முருகப்பெருமானுடைய திருவடியை அடைகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அருள் புரிகின்ற திருவடியை உடையவர் அவர். அதனாலே அந்த திருவடி பற்றை எனக்கு கூடு என்று சொல்கிறார். பக்திக்கு உவந்து அருள் பரிந்து அருளும் நின் அடி பற்றருளி, உன்னுடைய திருவடியிலே என்னுடைய சிந்தனையை செலுத்துமாறு எனக்கு திருவருள் செய்து, இந்த படியிலே உழல்கின்ற குடியிலே ஒருவனாய் பண்ணாமல் ஆண்டருளுவாய். எல்லோரும் இந்த உலகத்திலே சகச வாழ்வு வாழுகின்றார்களே, உண்டோம் உடுத்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று எல்லோரையும் போல, எல்லோரும் இருப்பதைப் போல என்னை இருக்க செய்யாதே. உன்னுடைய திருவடியின் மீது எனக்கு மனம் பற்ற செய்து எனக்கு நீ திருவருளை வழங்குவாய். இந்த சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து இறந்து போகிற இந்த வாழ்க்கையை எனக்கு நீ அருளாதே என்று வள்ளல் பெருமான் கேட்கின்றார். உன்னுடைய திருவடி பேர் எனக்கு வேண்டும், உன்னுடைய திருவருள் வேண்டும் என்று கேட்கின்றார். அதைத்தான், என்னை இந்த படியிலே உழல்கின்ற குடியிலே ஒருவனாய் பண்ணாமல் ஆண்டருளுவாய். எல்லோரையும் போல இவரும் இறந்தார், வாழ்ந்தால் வாழ்ந்தார், செத்து போனார் என்று என்னை யாரும் பரியாசம் செய்யாதபடி, இவர்களைப் போல எனக்கு அந்த நிலையை தராமல் எனக்கு உன்னுடைய திருவடி தாமரையிலே பற்று வைத்து திருவருளை வழங்கு முருகப்பெருமானே என்று முருகப்பெருமானை புகழ்ந்து வள்ளல் பெருமான் இங்கே வேண்டுகிறார். மிக உயர்ந்த பாடம். சத்திக்கும் நீர் என்று சொன்னால் சத்தத்தை உண்டு பண்ணுகின்ற நீர், அலை என்று அர்த்தம். அலை வருகிற போது சத்தம் வரும், போகிற போது சத்தம் வரும். அதை போல ஓயாத சத்தத்தை உடைய, ஓயாத அந்த நீர் சத்தத்தை உடைய அந்த சென்னை மாநகரத்திலே திரு கந்தகோட்டம் என்கின்ற அந்த திருப்பதியிலே வாழ்கின்ற கந்த பெருமானே, எனக்கு உன்னுடைய திருவடி பற்ற அருளீர், என்னை அழியாத திருவாழ்விலே வை என்று வேண்டுகிறார். மிக அற்புதமான பாடல், நாம் ஒவ்வொருவரும் விண்ணப்பிக்க வேண்டிய மிக அருமையான பாடல். இதை உணர்ந்து எம்பெருமானுடைய திருவடியிலே விண்ணப்பிப்போம். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
எத்திக்கும் எத்திக்கும் உள்ளிக்கும் இந்தமே நின்னுகும் ஓர் ஏகமே ஆனந்த போதமே யோகமே, ஏகமே ஆனந்த போகமேயோகமேரும் செல்வமே, முத்திக்கு முதலான முதல்வனே ஞான முத்தியே முடிவிலாக, முருகனே வெடியமால் மருகனே சிவபிரான் முட்டாடும் அருமை மகனே, சத்திக்கு வந்தருள் பரிந்தருளும் அடி பற்றருளியமே, படியிலே உழகின்ற குடியிலே ஒருவனா பண்ணாமல் ஆண்டருவாய். சத்திக்கும் சென்னை கந்த கோட்டத்தளமோங்கு கந்த மேலே, சண்முகத்துயமணி முக தெய்வமணி சண்முக தெய்வமணி.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்ததாக இப்போது இந்த கந்தகோட்ட தெய்வமணி மாலை பதிகத்தினுடைய நிறைவு பாடல் 31வது பாடல். இந்த பாடலிலே வறுமை என்கின்ற நோய் தன்னை துன்புறுத்துகின்றது என்றும், அந்த நோயிலிருந்து தன்னை நீக்கிவிட வேண்டும் என்றும் வள்ளல் பெருமான் வேண்டுகின்றார்கள். நான் கொண்ட விரதம் நின் அடியலால் புரர்தமை நாடாமை ஆகும். வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், எனக்கு ஒரு விரதம் இருக்கிறது, அந்த விரதம் என்ன என்று சொன்னால், உன்னுடைய திருவடியை தவிர வேறு யாரையும் நான் வழிவிட மாட்டேன். வள்ளல் பெருமான் ஒரு பாடலிலே சொல்லுகிறார்கள், யாரோ ஒருவர் சொல்லுகிறார், அந்த காலத்திலே அந்த சீட்டுக்கவி என்று சொல்லுவார்கள், சிபாரிசு கடிதம், அந்த எழுதி கொடுத்தால் இவருக்கு பொருளுதவி வேண்டும், இந்த பொருளுதவி செய்யுங்கள் என்று எழுதி கொடுத்தால் யாருக்காவது அதை கொடுத்து அது பொருளுதவி பெற்றுக் கொள்ளலாம், அல்லது நாமே போனாலும் பொருள் யாரிடமாவது கேட்டால் கொடுப்பார்கள். வள்ளல் பெருமான் ஒரு பாடலிலே சொல்லுகிறார், என்னை வெட்டி போட்டாலும் நான் வேறிடம் கேளேன், திருச்சிற்றம்பலத்து உடையவனிடம் கேட்பனே அன்றி என்னை வெட்டி போட்டாலும் நான் வேறிடம் கேளேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு உறுதிப்பாடு பாருங்க வள்ளல் பெருமானுக்கு, வேறிடத்தையும் நான் போய் கேட்க மாட்டேன் என்கிறார். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், நான் கொண்ட விரதம் நின் அடி அலால் பிறரை நாடாமையாகும், பிறர்தமை நாடாமையாகும், உன்னுடைய திருவடியை தவிர நான் வேறு யாரிடத்திலும் போய் கேட்க மாட்டேன். இந்த நல்விரதமாம் கனி, இப்படி இந்த விரதமாகிய இந்த பழத்தை இம்மை எனும் ஒரு துட்ட நாய் வந்து கவ்வி அந்தோ தான் கொண்டு போவது நீ செய்கிறேன். இப்போது நான் வேறிடத்திலே போய் கேட்க கூடாது என்கின்ற விரதம் உடையவனாக இருக்கிறேன், ஆனால் இந்த வறுமை என்கின்ற நாய் என்ன செய்கிறது, இந்த விரதமாகிய கனியை கவ்வி கொண்டு போகிறது. வறுமை வருகிறது, அந்த வறுமை வருகிற போது என்ன ஆகிறது, யாரிடத்திலேயாவது போய் கேட்க வேண்டும் என்கின்ற நிலை வருகிறது. இதற்கு நான் என் செய்வேன் என்று வள்ளல் பெருமான் கேட்கின்றார். தளராமை என்னும் ஓர் கை தடி கொண்டு அடிக்கவோ வழியிலே, சரி தளரக்கூடாது என்று ஒரு உறுதிப்பாடு உடையவனாக நான் இருக்க வேண்டும் என்று என்னால் நினைத்தாலும் என்னால் அப்படிப்பட்ட அந்த உறுதியும் எனக்கு மனத்திலே இல்லை என்னும் ஒரு கைத்தடி கொண்டு அடிக்கவோ வழியிலே சிறியனேன் சண்முகம் பார்த்தருள்வாய். இந்த பாடல்கள் எல்லாம் வள்ளல் பெருமானுடைய அந்த காலகட்டத்தை பொருத்தி பார்க்க வேண்டும். வள்ளல் பெருமான் அப்பொழுது உறவு நெறியில் இல்லாத இல்லறத்தாராக இருக்கிறார். அதே நேரத்திலே அவர் அங்கே சென்னையிலே வாழுகிறார். எனவே அப்படிப்பட்ட காலத்திலே எழுதப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடலுடைய விளைவாகத்தான் வள்ளல் பெருமானுக்கு பிற்காலத்திலே ஏமசித்தி முதலிய பொன் செய்கின்ற சித்துக்கள் எல்லாம் வள்ளல் பெருமானுக்கு வந்தன. ஞான சபையிலே திருப்பதி செய்கிற போது இரண்டு நோட்டுக்களை இரண்டு நோட்டு குறிப்புகளை வள்ளல் பெருமான் வைத்திருந்தார். ஒன்று சிவயோக சித்தியால் பெற்ற வரவு என்றும் பொதுமக்களால் வரவு என்றும் இரண்டு குறிப்புகள் இருந்ததாக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். சிவயோக சித்தியால் வரவு என்பது பொருள் தேவைப்படுகிற போது அதை இரும்பு முதலிய உலோகங்களை தங்கமாக மாற்றி அதை சென்னை மும்பை முதலிய பகுதிகளிலே ஆட்களை கொண்டு விற்று வர செய்து அந்த பணத்தை கொண்டு வந்து இங்கே ஞானசபை திருப்பணிகளை செய்திருக்கிறார்கள். அதற்கு எவ்வளவு பொன் தயாரிக்கப்பட்டது, அது எவ்வளவுக்கு விற்கப்பட்டது என்கின்ற வரவு செலவு கணக்குகளை உடையது ஒரு நோட்டு. அதற்கு பெயர்தான் சிவயோக சித்தியால் வரவு. மற்றொரு நோட்டு பொதுமக்கள் கொடுக்கிற காணிக்கை. இந்த திருப்பணி நடக்கிறது, பெருமானுக்கு நான் கொடுப்போம் என்று செல்வந்தர்கள் பொதுமக்கள் எல்லாம் கொடுத்த ஒரு வரவு செலவு கணக்கு. இதாக இந்த இரண்டு செலவு கணக்குகள் இருந்ததாக செய்வழி செய்தியாக நமக்கு தெரிய வருகின்றது. இது சட்டையப்பரையா அவர்கள் எங்களுக்கு தெரிவித்தார்கள், அதை இந்த நேரத்தை உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். எனவே அப்படிப்பட்ட அந்த வறுமையாகி அந்த நோய் வராது என்பால் வருபவர்க்கு இன்றே ஈகின்றேன் 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 என்று சொல்லுவது போல வள்ளல் பெருமான் இங்கே வேண்டுகிறார். இதே பாடலிலே கூட வள்ளல் பெருமான் கேட்கிறார் இல்லையா, என்னிடம் ஒருவர் ஈது இடு என்ற போது அவருக்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறம் எனக்கு வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கேட்கின்றார். அது இங்கே நினைவு கூறத்தக்கது. வான் கொண்ட தெள்ளமுத வாரியே, வாரி என்றால் இங்கே கடல் என்றாக்கும், அமுத வாரி என்றால் அமுத கடலே, மிகு கருணை மழை மழையே மழை கொண்டலே, கொண்டல் என்றால் மேகம். இப்படி என்றால் இறைவனை இங்கே வர்ணித்து பேசுகிறார். கருணை மழை போன்றவனே, அந்த மழை பொழிகின்ற மேகத்தை போன்றவனே வள்ளலே, என் இரு கண் மணியே, என் இரண்டு கண்களுக்கு கண்ணுக்குள்ளே இருக்கின்ற மணி போன்றவனே, நான் பெற்ற இன்பமே மயிலேறு மாணிக்கமே, மயில் மீது ஊர்ந்து செல்லுகின்ற மாணிக்கம் போன்றவனே, தான் கொன்ற சென்னையில் கந்த கோட்டத்தில் வளர் தலமோங்கு கந்தவேலே, தான் வாழுகின்ற அல்லது தான் அங்கே இருந்து செயல்படக்கூடிய அந்த சென்னையிலே, தான் வாழக்கூடிய அந்த சென்னையிலே விளங்குகின்ற எம்பெருமானே சண்முக தீயமணி. இங்கே இப்படி ஒரு பொருள் தான் கொண்ட சென்னை என்று சொன்னால் முருகப்பெருமான் விரும்பி அமர்ந்தருள் இருக்கின்ற சென்னை என்றும் பொருள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பல்வேறாக அந்த வார்த்தைக்கு பல பேர் பல பொருள் எழுதியிருக்கின்றார்கள். இந்த சென்னை மாநகரத்தை குறிப்பிடுகிறார்கள். தளம் ஓங்கு கந்த வேலையே சண்முக தீயமணி உண்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே என்று இந்த இம்மை என்கின்ற அந்த வறுமை நிலையை போக்கி தனக்கு ஜீவகாருண்யம் முதலிய நற்பணிகளை செய்வதற்கு நான் வேறிடம் கேளாது நானே செய்து எல்லா உயிர்களுக்கும் உதவக்கூடிய அந்த திறனை எனக்கு அருள வேண்டும் என்று வள்ளல் பெருமான் இந்த பாடலிலே வேண்டுகிறார்கள். இந்த பாடல் தெய்வமணி மாலையினுடைய நிறைவு பாடல். இப்பொழுது இந்த பாடலை நம்மை யார் பாடுவார்கள்?
நான் கொண்ட விரதம் அடியார் திருவிழமை நாடாமையாகும். இந்த நல்விரதமாம் கலியை இன்மையினும் ஓர் துப்பனாய் வந்து கவி அந்தோ தான் கொண்டு போவதில் தளராவையோர் கைத்தடி கொண்டடிக்க போவதீரே பிரியனே தன் முகம் பார்த்தாய் வான் கொண்ட தெள்ள முதவாயே மிகு கருணை மழையே மழை கொண்டலே வள்ளலேயின் கண்மணியேயின் இன்பமே மகிழேறு மாணிக்கமே தான் கொண்ட சின்னையில் கண்ட கோட்டுவள தளமோங்கு கண்ட வேடே சண்முக தீயமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே. திருச்சிற்றம்பலம்.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது இந்த தெய்வமணி மாலை என்கின்ற இந்த பகுதி நிறைவுற்றது. நிறைவு கருத்தாக 21வது பாடலிலே இறைவன் அந்த ஆணவமலமாகிய சூரனை மரக்கருணை கொண்டு பணி செய்த அந்த திறத்தை குறிப்பிட்டு அப்படி பணி செய்ததினாலே அவனை மரக்கருணை கொண்டதினாலே உண்டாகிய பயனையும் 21வது பாடலிலே தெரிவித்தார். 22, 23 ஆகிய இந்த இரண்டு பாடல்களிலேயும் மனத்தினுடைய அந்த தத்துவ சேட்டையை தெரிவித்தார். 24வது பாடலிலே தன்னுடைய குற்றத்தை எல்லாம் பொறுத்து குணமாக கொண்டு அருள வேண்டும் என்று வள்ளல் பெருமான் அவர்கள் வேண்டினார். 25வது பாடலிலே கயவர்களுடைய அந்த அவர்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த திறத்தையும் அந்த போகம் ஒரு போகம் அல்ல என்பதையும் இறைவனுடைய திருவடிக்கு ஆட்படுகின்ற போகமே பெரும்போகம் என்பதையும் கூறினார். 26வது பாடலிலே இறைவனுடைய திருவடிக்கு குற்றேவல் செய்யாது இருக்கின்றவர்கள் வீங்காலங்கடிப்பவர்கள் என்று குறிப்பிட்டார். 27வது பாடலிலே தனக்கு இறப்பும் பிறப்பும் இணையும் இல்லை, தான் திருவருளோடு கலந்திருக்கின்றேன் என்கின்ற அந்த அனுபவத்தை இங்கு வள்ளல் பெருமான் தெரிவித்தார். 28வது பாடலிலே இறைவனுடைய தியானம் உண்டாயின் எல்லா வளங்களும் நலங்களும் அந்த அன்பருக்கு அந்த தியானம் செய்பவருக்கு அந்த திருவடி தியானம் புரிபவருக்கு வந்து சேரும் என்கின்ற கருத்தை தெரிவித்தார். அதற்கு அடுத்ததாக உளம் தன்னுடைய வசத்தில் இல்லை என்றும் தனக்கு அருளை யாரும் சிபாரிசு செய்யவில்லை என்றும் எனவே இறைவனே தனக்கு திருவருள் செய்ய வேண்டும் என்றும் வேண்டினார். அதற்கு அடுத்ததாக எல்லோரும் போல 30வது பாடலிலே எல்லோரும் போல வாழ்ந்து இறந்து போகின்ற அந்த வாழ்வு தனக்கு வேண்டாம் என்றும் இறைவனுடைய திருவடிக்கண் அன்பு செலுத்தி வாழ்கின்ற பெருவாழ்வை தனக்கு அருள வேண்டும் என்றும் வேண்டினார். 31வது பாடலிலே
தான் யாரிடமும் கேளாத விரதத்தை பூண்டிருப்பதாகவும் அதிலே வறுமை என்கின்ற அந்த தன்மை வந்து அதை கெடுத்து விடாதபடி அருள் செய்து என்றைக்கும் தன்னை காக்க வேண்டும் என்று வளல் பெருமான் நன்றினார். இந்த 31வது பாடலோடு இந்த திருவுருட்பா 5வது திருமறையில் உள்ள தெய்வமணி மாலை முத்திற்று நன்றி வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எப்பொழுதும் போல நிறைவாக இந்த தெய்வமணி மாலை முழுக்க பொருள் சொல்வதற்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. வள்ளல் பெருமான் அவர்களுடைய திருவொரு பெருந்தருணையினாலும் நம்முடைய அன்பர்களுடைய வேண்டுகோளின்படியும் இந்த புனிதச் செயலை நாங்கள் செய்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விளக்கங்கள் எல்லாம் நிச்சயமாக முழுமையான விளக்கங்கள் அல்ல. இது சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் என்பது போல நாங்கள் ஒரு சிறிய முயற்சியாக இது இதனுடைய பொருளை புரிந்து கொள்வதற்கு ஒரு புறப்புற விளக்கமாகவே நாங்கள் இதை செய்கின்றோம். அதற்கு வளல் பெருமான் எங்களுக்கு திருவருள் செய்திருக்கிறார். எனவே வளல் பெருமான் திருவருள் செய்த வகையில் நாங்கள் உங்களுக்கு இந்த விளக்கங்களை தருகிறோம். நாங்கள் பேசுவதிலேயும் பாடுவதிலேயும் அநேக பிழைகள் இருக்கின்றன. அதை நாங்களே அறிவோம். அந்த பிழைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லோரும் தாய் உள்ளம் கொண்டவர்கள் என்பதை நான் அறிவேன். அதனாலே உங்களிடத்திலே அதையெல்லாம் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இவ்வளவு காலம் இவ்வளவு நேரமும் இந்த உரையை செய்மழுத்த அத்துணை பேருக்கும் நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குற்றம் புரிதல் எமக்கியல்பே, குணமாய்க்கொள்ளல் உமக்கியல்பே. சிற்றம்பளவா இனிச்சிறியேன் செப்பும் முகமன் யாதுளது. செற்றண்டடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர்த்தித்தே. இற்றை பூதே அருஞ்சோதி ஈக தருணம் இதுவாமி. நன்றி வணக்கம்.
மிக்க நன்றி ஆனந்த பாரதி ஐயா, தனலட்சுமி அம்மா அவர்களே. இவர் வந்து ஒரு வேள்வி மாதிரியே மூன்று மாதங்களாக நீங்க நடத்தினீங்க, மிக்க நன்றி. இதுதான் நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். அடுத்த கட்டமாக ராஜிமா நீங்க டிஸ்க்ளைமர் வாசிக்க முடியும்.
சரி. அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி பொறுப்பாகாமை வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆன்மநேய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதல்களையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றிய வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கையை ஒட்டியே இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களையே சாரும் அல்லாது வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிந்திடல் வேண்டும். பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அவர்களை அதை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமை உள்ளது. எனினும் ஒருவரை ஒருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இங்கனம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். நன்றி.
நன்றி ராஜியம்மா.
நன்றி.
நன்றி நண்பர்களே. உங்களுக்கு நம்ம ஆனந்த பாரதி ஐயா கிட்ட கேட்கறதுக்கு எதுவும் கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. இப்போ
ஐயா வணக்கம். ஆனந்த பாரதி ஐயா அடியால் முறையை சந்திச்சிருக்கேன். இந்த மரக்கருணை அறக்கருணை ஒரு எடுத்துக்காட்டு சொன்னீங்க இல்லைங்க ஐயா, திருநாவுக்கரசு அது அந்த இது கொஞ்சம் நான் சரியா கவனிக்கல. அது மரக்கருணைன்னா என்ன, அறக்கருணைன்னா என்ன, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க.
ஐயா வணக்கம் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி நீங்க கேட்டது. அதாங்க, அதாவது மரக்கருணை அப்படிங்கிறது இப்ப ஒரு பையன் இருக்காரு அப்படின்னா அவரு கொஞ்சம் சொல்றத கேட்க மாட்டாரு. அவரு கொஞ்சம் ஆனா அவர் நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் அவரை திட்டியோ அல்லது தடித்த ஒரு மகனை தந்தை ஈண்டடித்தால் அப்படிங்கிற மாதிரி அடித்தோ சொல்லுவது, அதுதான் வந்து மரக்கருணை. அறக்கருணை அப்படிங்கிறது கொஞ்சம் அவருக்கு சொன்னாலே போதும், அவர் அந்த நல்வழிப்படுவார் அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் அது உதாரணத்துக்கு என்னன்னா பொதுவாக சைவ சமயத்துல சொல்ற ஒரு
உதாரணம் இது. நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருந்தாருன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எடுத்த உடனே அவரு அவர் சைவத்துல ரொம்ப உயர்ந்தவரா இருந்தார். திருநாவுக்கரசர் அப்படின்னு, ஆனா அவங்க எடுத்த உடனே அந்த சமயத்துக்கு வரல. அவங்க என்னன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அவர் திருமணத்தை தடுத்து நிறுத்தி இறைவன் போய் ஆட்கொண்டார். அதே போல திருநாவுக்கரசரை சூளை வழி, அவருக்கு வயிற்று வழி கொடுத்து, அந்த வயிற்று வழியை யாரும் சரி பண்ண முடியாத போது, அப்புறம் இறைவனுடைய திருவுருளால அவங்க அக்காவின் மூலமாக அவர் அவரை சைவத்துக்கு வந்தார். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் துன்பத்தை கொடுத்து அவர்களை நல்வழியில சேர்ப்பது மரக்கருணை. அறக்கருணைங்கிறது அவங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை. திருஞான சம்பந்த பெருமான் அறக்கருணை பெற்றவர். அவரை கொஞ்சம் அழுத உடனேவே என்ன அப்படின்னா, அவருக்கு இறைவன் ஞானப்பாலை கொடுத்தார். அதனால இதான், இது வந்து அடியார்களுக்கு அருளுகின்ற விதம். இறைவன் ரெண்டு விதமாக அருள்கிறார், அறக்கருணை செய்கிறார், மரக்கருணை செய்கிறார். அதனாலதான் அதை வள்ளல் பெருமான் திருவடி புகழ்ச்சியில சொல்றாங்க, அறக்கருணையும் மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் உண்மைப்படும். ஆன்மாக்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப கொஞ்சம் மறைப்புள்ள ஆன்மாவாக இருந்தால் அதுக்கு துன்பத்தை கொடுத்து, அந்த துன்பளித்தாங்கே சுகமளித்து அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் துன்பத்தை கொடுத்து அவர்களுக்கு நல்ல வழியிலே அவர்களை நிறுத்துகிறார், அது மரக்கருணை. பக்குவமுள்ள ஆன்மாக்களுக்கு அறிவில் விளங்கி அறிவில் தோன்றி மிக மென்மையாக அவர்களுக்கு திருவுள் செய்கிறார், அது அறக்கருணை. இதுதான் அந்த செய்தி.
மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. மிக தெளிவான ஒரு விளக்கம், மிக்க நன்றி.
நன்றிங்க, வணக்கம்.
தனித்தனியா சொல்லி அதுக்கு மேற்கோள் காட்டி அபூர்வமா விளக்கும், அதாவது நகைச்சுவையும் கதைகளையும் சொல்லி அதை எல்லாருக்கும் புரியும் வண்ணம் எடுத்துரைக்கிற விதமே தனிதான். அதுக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு ஒவ்வொரு வரியும் சொல்லி விளங்க வைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதை கேக்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு நாங்கதான் அதற்கு ஏற்ற போல தனலட்சுமா பாடல் மிக அருமையா பாடினாங்க. அப்படி உருக்கமா இருந்தது. எப்போதும் போலவே அவங்க பாடல் எப்பயுமே நல்லதா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப இருக்குது பாடல், ரொம்ப நன்றியம்மா. உங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் நன்றி. நன்றி,
நன்றிங்கம்மா, மிக்க நன்றி.
அன்பர்கள், உங்களுக்கு வேற எதுவும் கேள்விகள் இருக்கா?
அருமையான கருத்துக்களும் இனிமையான பாடலையும் கொடுத்த ஆனந்த பாரதி ஐயா, தனலட்சுமி அம்மாவுக்கு நன்றி.
நன்றி.
வணக்கம் வெங்கடேஷ்ங்க. ஒரு சின்ன ஒரு கேள்வி. இதுல ஒரு சில விளக்கங்கள்ல சொல்லும் போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பாடலுடைய கடைசியா சொல்லக்கூடியது சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேறே அப்படின்றதுக்கான விளக்கத்தை வந்து, சென்னை அப்படின்றது சென்னி அப்படின்னு நம்ம தலையணும், கந்த கோட்டத்து உள்வளர் தலமோங்கு கந்த வேலை அப்படின்றது உள்ள நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ வந்து யோக தத்துவம் சொல்ற மாதிரியும் ஒரு விளக்கம் ஒன்று ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதையும் இதையும் எப்படி கம்பேரிசன் பண்ணி சொல்றீங்க, இல்லை அது அதற்கான விளக்கங்கள் எப்படி வரும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லுங்க. நல்லது
ஐயா, வணக்கங்க ஐயா. அது சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். இப்ப சென்னையை வந்து சென்னி அதுதான் தலை என்றும், அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கோட்டம் என்பது அதற்கு தலை பகுதியில் இருக்கிற அந்த சகர வடிவ பீடம் என்றும், அங்கே ஓங்கி வளர்கின்ற கந்தவேல் வந்து அங்கே ஓங்கி வளர்கின்ற அந்த சுடர் என்றும் அப்படி சொல்லலாம். அதுதான், அது வந்து அனுபவத்துல அதுதான், அது வந்து அகப்பொருள் அனுபவ பொருள் அப்படி சொல்லலாம் ஐயா. அதுல அது வந்து ரொம்ப சிறந்த நிலையில இருக்கு, தாராளமா சொல்லலாம், அதுல எந்த விதமான தவறும் இல்லை. அதுதான் இப்ப நாங்க இப்ப நாம இப்ப வரிக்கு வரி எப்பயுமே நம்ம முன்னாடி சொல்றது போல, ஒரு பாடல் எடுக்கும்போது அதுல வரிக்கு வரி துணிக்கின்ற பொருள் வேறு, அந்த சிந்தனை பண்ண 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 அதுல புறப்புற பொருள், புறப்பொருள், அகப்புற பொருள், அகப்பொருள் என்ற நான்கு வகையான பொருள் விளங்கும்.
அது ஞானிகளுடைய பாடல்கள் எல்லா பாடலுக்குமே அது உண்டு. நாம இந்த சொற்பொழிவுல எப்பயுமே சொல்றதுதான். ஏன்னா இப்ப நாம ஒரு பாடலை எடுத்து நாம சிந்திக்கின்ற போது, இப்ப நாங்க சொல்றது வெறும் புறப்புறத்திலேயும் ஒரு ஒரு சதவீதம் தான் சொல்றோம். அது வந்து இப்ப நீங்க சொல்றது வந்து அக நிலையில இருக்கக்கூடிய விளக்கங்கள், அது ஞானிகளுக்கு தோன்றுகிறது நிச்சயமாக. அது சொல்லலாம், அது நினைவுபடுத்தினதுக்கு ஐயாவுக்கு நன்றி.
நன்றி
நன்றி
நன்றி. அன்பர்களுக்கு வேற கேள்வி இல்லைன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். நன்றி உரை. ஆன்மநேய உரிமைப்பாட்டுரிமை அன்பு சகோதர சகோதரிகளே, வந்தனம் வணக்கம். கடந்த 3 மாதங்களாக நம்முடைய தயவு திருலோக ஆனந்த பாரதி ஐயா அவர்களும், தயவு திருமதி ஞான தனலட்சுமி அம்மா அவர்களும் அருட்பா அமுதம் என்கின்ற இந்த மாதாந்திர நிகழ்வில் திருவருட்பிரகாச வளல் பெருமான் எழுதிய திருவருட்பா 5வது திருமுறையிலிருந்து 52வது பதிகமான தெய்வமணி மாலையை நமக்காக விளக்கியும் பாடியும் வந்துள்ளார்கள். அவர்களுக்கு நம்முடைய வளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் மற்றும் நம்முடைய ஆன்மநேய சகோதர சகோதரிகள் அனைவரின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இப்போ பேசணும். ஒன்று வந்து ஆனந்த பாரதி ஐயானுடைய டெடிக்கேஷன், அம்மா அப்புறம் தனலட்சுமி அம்மா அவங்க ரெண்டு பேருடைய டெடிக்கேஷன் அளப்பரியது. வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து இந்த நிகழ்வு வந்து தடங்களாகாம கடந்த 1 வருஷமாவே பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த 3 மாதமா வந்து இந்த தெய்வமணி மாலையை விளக்குறதுக்கு வந்து பல ஒரு சில தடங்கல்கள் வந்தா கூட அவங்க வந்து எல்லாத்தையும் மீறி நமக்காக இந்த நிகழ்ச்சியை கொடுத்துள்ளார்கள். ஆரம்பத்துல முதல் மாதமா இல்ல 2வது மாதமா ஞாபகம் இல்லை எனக்கு. அப்போ வந்து தனலட்சுமி அம்மா ஒரு சில இல்லாமையினால அவங்களால பாட முடியல. இருந்தாலும் நம்ம ஆனந்த பாரதி ஐயா அவருடைய மாமனார் நம்ம தனலட்சுமி அம்மானுடைய அப்பா அவரை கொண்டு அந்த பாடல்களை பாடுவிச்சு அவரும் ரொம்ப சிறப்பா பாடினாரு. அந்த மாதிரி நடந்தது. அதே மாதிரி நேத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவும் அம்மாவும் வந்து அவங்க விருதாச்சலம் நினைக்கிறேன், விருதாச்சலம் இல்ல வந்து வடலூர் எங்க போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், போயிட்டு இந்த நிகழ்ச்சி நடக்கணுங்கிறதுக்காகவே அவங்க வந்து பெங்களூர் விரைவா வந்துட்டாங்க. வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்காக அந்த நிகழ்ச்சியை தந்துட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப நிகழ்ச்சியான விஷயம். ஏதோ சிறுப்பிலைத்தனமா நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தா கூட அதை வந்து ஒரு எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமா அவங்க எடுத்துட்டு அவங்க நமக்காக ஒரு டெடிக்கேஷனோட இந்த நிகழ்ச்சியை தந்துட்டு இருக்காங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா பெருமையாவும் இருக்குது. ஒரு இந்த பாடல் வந்து நம்ம ஆனந்த பாரதி ஐயா ஒன்னொன்னுக்கும் பல புத்தகங்களை பார்த்து விளக்கம் விளக்கத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரும் அதை ஆராய்ச்சி பண்ணி எது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத நமக்காக சிந்திச்சு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா எதுவும் மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது அல்லது தவறுகள் வரக்கூடாதுன்னு ரொம்ப சிந்திச்சு அவர் சொல்ற வார்த்தைகளையும் வந்து யாரும் மனம் நோகாதபடியும் பாத்துக்கிறாரு. அவர் சொல்ற விஷயங்களை எல்லா மகான்களுடைய வாக்குகளையும் சேகரிச்சு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு சொல்லி பல மேற்கோள்களை காட்டி ரொம்ப அழகா இந்த 3 மாதங்களாக தெய்வமணி மாலையை நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அதே மாதிரி நம்ம தனலட்சுமி அம்மாவும் வந்து ஒரு ஒரு பாடல் அந்த பதிகத்திலயும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது சீருன்னு சொல்றதா என்னன்னு தெரியல. அந்த ஒரு ஒரு 10 வரிகளையும் வந்து ரொம்ப அழகா 10-12 வரிகளை வந்து ரொம்ப அழகா அதுக்கு தனியா ராகம் போட்டு அதை பிராக்டிஸ் பண்ணி நம்மளுக்காக அளித்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் வந்து மிகப்பெரிய செயல். ஏன்னா ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும், வந்து பாட்டுக்கு வந்து டியூன் போடுறது மெட்டு போடுறதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. அது வந்து ஒன்னொன்னுக்கும் கரெக்டா அந்த வேர்ட்ஸ்க்கு அந்த ஒரு ஒரு வார்த்தைகளுக்கும் சரியான அந்த டியூன் அமையணும். அதுக்கு நிறைய பல ராகம் இதெல்லாத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா தான் கரெக்டா வருதானே தெரியும். ஸோ அதுக்கே சமயம் எடுத்து அது பண்ணி ஓகே இதுதான் அப்படின்னு கொண்டு வரணும். அது வந்து ஒரு பாடலுக்கே கஷ்டம் அப்படின்னா 10 பாடல்களுக்கும் 10 அது வந்து ஒரு மெட்டு போட்டு அதை நம்மளுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அதை விட சிறப்பான விஷயம் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து எவ்வளோ சிரத்தை எடுத்துட்டு அவங்க பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்று. அவங்க ரெண்டு பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன், இந்த தெய்வமணி மாலை அப்படிங்கிறது வந்து ஏன் இந்த பாடல் வந்து நாங்க வந்து தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து நம்ம நமச்சிவாய மையாவும் ஒரு முறை சொல்லியிருக்காரு. தெய்வமணி மாலையில நிறைய ரகசியங்கள் எல்லாம் இருக்குது. பெருமான் வந்து இளமையிலே வந்து அவரு இந்த பிற்காலத்துல சொன்ன விஷயங்களை இளமையிலும் திங்க் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த தெய்வமணி மாலை சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல என்னுடைய வாழ்க்கையிலுமே வந்து இந்த இந்த பாடல் தெய்வமணி பாடல் வந்து தெய்வமணி மாலை பாடல் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு சமயத்துல இருக்கும் போது அந்த சமயத்துல வந்து அந்த இருக்க அந்த பாட்டு புஸ்தகம் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து இந்த தெய்வமணி மாலை தான் இருக்கும். இந்த காம உட்பகைவனம், அதே மாதிரி வந்து ஒருமையுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருப்போம், வள்ளலாரையும் ஒரு நாயன்மார்களோட சேர்த்து வச்சு அப்படியே படிச்சுட்டு இருப்போம். சோ அதெல்லாம் தான் நம்மளுக்கு எல்லாமே கேட்வேன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு கேட்வேவா அல்லது வந்து வள்ளல் பெருமானுடைய பாடலை நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இந்த பாடல். சோ அப்படி இருக்கும்போது அதை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும், அதே மாதிரி மற்ற அன்பர்களும் இதை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாடலை நம்ம தேர்வு செஞ்சோம். 331 பாடல் இருந்தது, இது தெரியும் உங்களுக்கு, 2 வாரத்துக்கு மேல ஆகுங்கிறது தெரியும். இருந்தாலும் அதை எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம பாரதி நம்ம ஆனந்த பாரதி ஐயா சொன்னாரு. எடுத்து இப்போ வெற்றிகரமா 31 பாடல்களும் மிக சிறப்பான ஒரு உரையை கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு நாள் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த பாடலினுடைய பொருளை கத்துக்கணும்னா நிறைய சமயத்தை நம்ம கழிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவர் பல புத்தகங்களை பார்த்து படிச்சு அதனுடைய சாராம்சத்தை நம்ம சொல்றாரு. இதே நம்மளே அந்த எஃபர்ட் எடுத்தோம்னா பல மடங்கு இருக்கும். அவனுடைய தமிழ் அறிவினாலும் தமிழ் ஞானத்தினாலும் அந்த உச்சரிப்பினாலும் நம்மளை வந்து நம்மளுடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டார் ஆனந்த பாரதி ஐயா அப்படின்னு சொல்றது மிகையாகாது. ஆகவே இவ்வளவு சிரமங்களை எடுத்து எங்களுக்காகவும் உலகில் உள்ள அன்பர்கள் எல்லாருக்காகவும், இது ஏன்னா இதெல்லாமே நம்ம பதிவு வந்து இதெல்லாம் ஆடியோ பதிவு பண்ணி வலைதளங்கள்ல வைக்க போறோம். இது வந்து காலங்காலத்துக்கும் இது இருக்கும். இனியும் சன்மார்க்கத்துக்குள்ளார வரவங்களுக்கு இது ஒரு மிக சிறப்பான வழிகாட்டுதலா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. அதனால மீண்டும் ஒரு முறை தெய்வ திரு லோக ஆனந்த பாரதி ஐயா அவர்களுக்கும், தெய்வ திருமதி ஞான தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நம்முடைய சன்மார்க்க தம்பதியருக்கு ஒரு வாழ்த்தும் கூட. இது வந்து வள்ளல் பெருமான் வழியில் அன்பான ஆன்மநேய சகோதரர் திரு லோக ஆனந்த பாரதி அவர்களே, சகோதரி ஞான தனலட்சுமி அம்மா அவர்களே, நீங்களும் உங்கள் குடும்பமும் உறவினர்களும் நண்பர்களும் சுற்றமும் கல்வியில் கேள்வியில் கடவினும் சிறந்து அன்பு அறிவு ஒழுக்கம் அமைந்து தீர்க்க ஆயுளும் செல்வப்பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நூலரும் கீர்த்தியும் சிவன் திகழ் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்து அருள் துணையால் வாழ்க வாழ்க வளம் பெற வாழ்க என்று பெருமானின் துணையோடு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றிங்க.
ரொம்ப நன்றிங்க.
நன்றி ஆனந்த பாரதி. ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் நானு. அதாவது நீங்க அந்த சொல்லும் போது அந்த பேய் கொண்டு கல்லுண்ட அந்த குரங்கு பத்தி சொன்னீங்க இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப நகைச்சுவையா இருந்தது. பெருமாள் எழுதினதை படிக்கும்போது ரொம்ப நகைச்சுவையா இருந்தது. நீங்க சொன்ன விதம் அதுக்கும் மேற்கூட்டி அதுவும் இன்னும் ரொம்ப ரொம்ப சுவையா இருந்தது. அது அது வந்து ஏதோ வடிவேலுடைய காமெடியை பார்த்த மாதிரியே இருந்தது. அந்த அந்த விதம் வந்து பாத்தீங்கன்னா குரங்கு சேட்டை பண்ற குரங்கு, அது கல் நெய் பிடிச்சி மொத்துண்டு, இது வந்து இவ்வளவு ஒரு அப்பா பாடல, இவ்வளவு தமாஷா, இவ்வளவு கிண்டலா சொல்லும்.
இல்ல அத நம்ம எல்லாரும் இமேஜின் வேற பண்ண வச்சுட்டாரு, அதுக்குதான் நான் அதையும் நானும் சுட்டி கேட்டேன்.
ஒரு படம் மாதிரி தெரிஞ்சது அது. அவரு இப்படி போய் அப்படி போய் அந்த மாதிரி கிளியரா அது அப்படியே குரங்கு பண்ற சேட்டைகள் மாதிரியே தெரிஞ்சது. ரொம்ப நன்றி ஐயா.
நன்றி நன்றிங்க. அதான் பெருமானுடைய திருவங்க. நன்றிங்க.
அதே போல வந்து அந்த கருமி வந்து எப்படி எல்லாம் அந்த ஒரு கருமையா இருக்கிற கூடியவர் எப்படி எல்லாம் ஒரு கருமையான விஷயங்களை செய்வாரு அப்படின்னு அது சொன்னதும் வந்து பாத்தீங்கன்னா அது அது இன்னும் இன்னும் சந்தோஷமா இருந்தது. அது இன்னும் நகைச்சுவை கலந்து நீங்க சொன்னது வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அது வந்து நான் குறிப்பிடணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன், பட் இப்ப குறிப்பிடுறேன் நானு.
எல்லா பாடல்களுமே கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடுறாரு, அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியே. ஆனந்த பாரதி ஐயாவோட
இந்த தருணத்துல இன்னும் சொல்லி இன்னொன்று சொல்லிக்கிறேன். நீங்க அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா ஐயா அவர்களுடைய ஒளி ஒளிப்பதிவு ஒண்ணு இருக்கு, மனுமுறை கண்ட வாசகம், அதை போய் நீங்க பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் எப்படி பண்ணிருப்பாரோ அந்த மாதிரி பண்ணிருப்பாரு. எல்லாரும் அதை கேட்கணும் கண்டிப்பா.
பிரசன்னா அன்பு பேசுறேன், நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இந்த சீர்காழி ஐயாவோட இந்த கந்த கோட்டத்தில் வளர் தலைமோங்கு கந்த வேலைன்னு அந்த ஃபுல்லா அந்த பாட்டு வந்து சீர்காழி ஐயா நாட் சிவசிதம்பரம் அவங்க அப்பா கோவிந்தராஜன் ஐயா பாடுறது எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா அதை பிளே பண்ணிக்கிட்டேதான் இருப்பாங்க. அப்புறம் வந்து சென்னையில பாத்தீங்கன்னா பல கோயில்கள் இருந்தாலும் எப்ப சென்னைக்கு போறோமோ கந்தகோட்டத்துக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா அங்க பெருமான் சிலை அங்க இருக்குங்கிறதுனால பல முறை அந்த கோயிலுக்கு போயிருக்கோம். ஆனா இவ்வளோ வருஷம் கழிச்சு அந்த பாடலோட அர்த்தம் வந்து இவ்வளோ ஒரு ஒரு சிம்பிளான தமிழ்ல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து ஐயா மூலமும் அவங்க மனைவி மூலமா வந்து இறைவன் கொடுத்தது பெரிய பாக்கியம். எனக்கு வந்து கொஞ்சம் தான் மனசுக்குள்ள போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா கண்டிப்பா திரும்ப திரும்ப போய் அத ரெக்கார்டிங்க திரும்ப கேட்கணும் அப்படிங்கறது வந்து மனசுக்குள்ள ரொம்ப ஆவலா இருக்கு. ரொம்ப நன்றி ஐயா, நன்றி அம்மா, பெரிய பணி பண்ணிருக்கீங்க. 5 நிமிடம் கோர்வையா பேசுறதுக்கே ப்ரிப்பேர் பண்ணணும், 2.5 மணி நேரம் அந்த ஒரு இது கூட எனர்ஜி கூட லூஸ் பண்ணாம நீங்க இவ்வளோ அளவுக்கு பேசியிருக்கீங்கன்னா பெருமான் கண்டிப்பா உங்க கூட இருக்காங்க. இன்னும் நிறைய 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 எங்களுக்கு பல விளக்கங்கள் நீங்க கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.
நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி, உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் பெருமானுடைய திருவரிசையில் அவங்களுடைய ஆசீர்வாதம், அது அது அவருடைய ஆசீர்வாதத்தின் படி இது நடக்குது. நன்றி.
அன்பர்களுக்கு வேற எதுவும் பேச இல்லைன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். சரி, அடுத்தது நம்ம ராஜி அம்மா விண்ணப்பம் வாசிப்பார்கள்.
அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி சுத்த சன்மார்க்க சத்திய விண்ணப்பம். இயற்கை உண்மையர் என்றும் இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை இன்பினர் என்றும் நிற்குனர் என்றும் சிற்குனர் என்றும் நித்தியர் என்றும் சத்தியர் என்றும் ஏகர் என்றும் அநேகர் என்றும் ஆதியர் என்றும் அனாதியர் என்றும் அமலர் என்றும் அருட்பெரும் ஜோதியர் என்றும் அற்புதர் என்றும் நிரதிசியர் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் எல்லாம் உடையவர் என்றும் எல்லாம் வல்லவர் என்றும் பிரிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுளே, தேவரீரது திருவருள் சமூகத்தில் திரும்பினும் சிறியோமாகிய யாங்கள் சிற்றறிவால் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திருச்செவிக்கு ஏற்பித்தருளி எங்களை ரட்சித்தருளல் வேண்டும். எல்லாமுடைய அருப்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மார்க்கங்கள் மதங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்கு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்து தரல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரி திருவரு பெருந்தன்மைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி, மிக்க நன்றி ஐயா.
நன்றி ராஜியம்மா. இப்போது அன்பு அம்மா அவர்கள் வந்து ஜோதி பாடல் பாடுவார்கள்.
பிரசன்னா அம்மா தனலட்சுமி அம்மா பாடுறாங்களா இன்னைக்கு?
சரி, தனலட்சுமி அம்மா நீங்க பாடுறீங்களா?
பாடலாம்.
சரி,
அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி
தனித்தரும் கருணை அருத்தரும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி வாத ஜோதி ஏம ஜோதி யோம ஜோதி வீர ஜோதி வீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதவே பாடல் வீடு பாடலே வாதி ஞான போதலே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே திருச்சிற்றம்பலம்
வாழியனை தூக்கி வைத்த கரதனங்கள் வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம் வாழி நடம் வாழி அருட்ஜோதி வாழி நடராயன் வாழி சிவஞானவலி வாழி என் ஆண்டவன் வாழி என் கோணருள் வாய்மை என்றும் வாழி எம்மான் புகழ் வாழி என் நாதன் மலர்பதங்கள் வாழிமை சுத்த சன்மார்க்க பெருநெறியும் மாண்பு கொண்டு வாழி இவ்வையமும் வானமும் மற்றவும் வாழியிருக்கு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் குவளையும் எல்லாம் ஓங்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள் தாத்தா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி
ஐயா ஒரு நிமிஷம் ஐயா
சொல்லுங்க ஆ சொல்லுங்க
ஒரு நிமிஷம் நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுங்க தெய்வமணி மாலை இந்த பதிவு முழுக்கும் என்னால சரியா வந்து குவாலிஃபை பண்ண முடியல ஒடுங்கு சரியில்லாத காரணத்தினால நிறைய தடவை பாட முடியாம போயிருக்கு இருந்தாலுமே நீங்க எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க மிக்க நன்றி பெருமானுடைய திருவருளால நாங்க இன்னும் நல்லபடியா இந்த செயலை இந்த பணியை வந்து இன்னும் நல்லபடியா செய்யணும் அப்படின்னு பெருமாள் ஆட்சியர் விண்ணப்பத்தோட உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்
அம்மா நீங்க எதுவுமே சொல்ல வேண்டியது இல்ல நீங்க எதுவும் மன்னிப்பு கேட்க வேண்டியது இல்ல ஏன்னா இதெல்லாம் திருவருள் செயலால நடக்குது உங்க மூலமா அந்த அந்த செயல் அந்த அதனால வந்து உங்க அப்பாவுடைய வாய்ஸ் எங்களுக்கு கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிதான் நாங்க எடுத்துக்கிறோம் இருந்தாலும் நீங்க நீங்க இப்ப இருக்கிற நிலையில இருந்து எல்லாம் நல்லபடியா நடக்கணும் அதுக்காக நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம் சோ அதனால நீங்க அதை பத்தி எதுவும் மனசு வருத்தப்பட வேண்டியது இல்ல நீங்க ஆனந்த பாரதி ஐயா எங்களோட இந்த நிகழ்ச்சி பண்றது எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி
ரொம்ப நன்றி
நன்றி ரொம்ப நன்றி நன்றி
நன்றிங்க
அனைவருக்கும் நன்றி
நன்றி அனைவருக்கும் நன்றி மிக்க நன்றி